இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற வார்த்தை 1 சாமுவேல் 3:19 நாம் வாசிக்கலாம். 1 சாமுவேல் 3:19.
சாமுவேல் வளர்ந்தான். கர்த்தர் அவனுடனே கூட இருந்தார். அவர் தம்முடைய எல்லா வார்த்தைகளிலும் ஒன்றையாகிலும் தரையிலே விழுந்து போகவிடவில்லை.
மிக அருமையான ஒரு வார்த்தை. சாமுவேல் வளர்ந்தான், கர்த்தர் அவனுடனே கூட இருந்தார், அவர் தம்முடைய எல்லா வார்த்தைகளிலும் ஒன்றையாகிலும் தரையிலே விழுந்து போக விடவில்லை. நம் ஆண்டவரை இந்த வசனம் நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை நமக்கு தெளிவாய் காண்பிக்கிறது. ஒரு தேவ பிள்ளையின் வாழ்க்கையில் தமது வசனத்தை அனுப்பி அந்த வார்த்தைகளை அவங்க வாழ்க்கையிலே உறுதிப்படுத்துவதில் ஆண்டவர் எவ்வளவு உண்மை உள்ளவர் என்பதற்கு இந்த வசனம் ஒரு அற்புதமான சாட்சி. இந்த வார்த்தை எழுதப்படும் பொழுது சாமுவேல் சின்ன பையன் கிடையாது, வளர்ந்துட்டான் இல்லையே. அந்த வார்த்தை எப்படி ஆரம்பிக்குது பாருங்க, சாமுவேல் வளர்ந்தான், கர்த்தர் அவனுடனே கூட இருந்தார், அவர் தம்முடைய எல்லா வார்த்தைகளிலும் ஒன்றையாகிலும் தரையிலே விழுந்து போக விடவில்லை. இந்த சாமுவேலுடைய வாழ்க்கையில் கர்த்தர் அவனை மிகப்பெரிய ஒரு தீர்க்கதரிசியாக கொண்டு வந்தார். வேதத்திலே எத்தனையோ தீர்க்கதரிசிகள் எழும்பியிருக்கிறார்கள். விரல் விட்டு எண்ணக்கூடிய சிறந்த தேவ மனுஷர்களில், சிறந்த தீர்க்கதரிசிகளில் சாமுவேலும் ஒருவன். ரியலா சொல்லப்போன அந்த விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவில் டாப் லெவல்ல இருக்கிறதான பைபிள் இருக்கிற ப்ராஃபிட்ஸ்ல சாமுவேலும் ஒருவன். அவனுடைய வாழ்க்கை அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை. கர்த்தர் அவனை வைத்த விதம் அப்படிப்பட்ட விதம். அவனை ஆண்டவர் உயர்த்தி அவனை கொண்டு செய்த காரியங்களை நீங்கள் முழுவதும் கவனித்து பார்த்தால் மிகவும் ஆச்சரியமாயிருக்கும். ராஜாக்களை அபிஷேகம் பண்ணவும், ஆண்டவரோடு நெருங்கி உறவாடி அவரோடு அவருக்கு ஒரு நண்பரை போல இருக்கவும், ஆண்டவரிடத்தில் பரிந்து பேசவும், ஆண்டவர் அவருக்கு எல்லா காரியத்தையும் அவனோடு வந்து ஷேர் பண்ணவும், அப்படிப்பட்ட நிலைமையில் ஆண்டவரோடு நெருங்கி வாழ்ந்த ஒரு உத்தமமான தீர்க்கதரிசி இந்த சாமுவேல். அவருடைய வாழ்க்கையின் கடைசி பகுதியில் அதெல்லாம் இன்னைக்கு எடுக்க டைம் இல்லை, பார்ப்பீர்கள் என்றால் 1 சாமுவேல் 12 நீங்க அப்புறம் வீட்டில் படிச்சு பாருங்க. அவன் ஓப்பனா சேலஞ்ச் பண்ணுவான், யாரிடத்தில் நான் பரிதானம் வாங்கினேன், யாருடைய பொருளை நான் அபகரித்தேன், யாருக்கு நான் நீதிகேடு செய்தேன் சொல்ல முடியுமான். ஜனங்கள் எல்லாரும் கூப்பிட்டு வச்சு முன்னால் நிக்க வச்சு கேட்பான், ஆனா ஜனங்கள் சொல்லுவார்கள், நீங்கள் ஒருவரிடத்திலும் பரிதானம் வாங்கவில்லை, ஒருவருடைய பொருளையும் அபகரிக்கவில்லை, யாருக்கும் நீ நீதிகேடு செய்யவில்லை. ஜனங்க சாட்சி கொடுப்பான். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வாழ்க்கை இவனுக்கு இருந்தது. ஆண்டவர் அவனை உயர்த்தினார். இவனுடைய வாழ்க்கையில் சிறு வயதிலேயே ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிற ஒரு கிருபையை இந்த சாமுவேலுக்கு ஆண்டவர் கொடுத்திருந்தார். அதுவும் ஆடியபிள் வாய்ஸ். மற்றவங்களுக்கெல்லாம் கர்த்தர் இன்னர் வாய்ஸ்ல பேசுவார், பேசியிருக்கிறார். நிறைய தீர்க்கதரிசிகளுக்கு, தேவ மனுஷர்களுக்கு இன்னர் வாய்ஸ், அவருடைய ஆவியிலே ஆண்டவர் பேசுகிற வழக்கம் நிறைய இருக்கு. பைபிள் ஃபுல் மேக்சிமம் அப்படிதான். ஆனால் ஆண்டவருடைய சத்தத்தை வெளியரங்கமாய் செவிகளிலே ஆடியபிள் வாய்ஸாக கேட்டவன் இந்த சாமுவேல். ஒரு தடவை இல்லை, பின்னால நீங்க பாத்தீங்கன்னா பைபிள் நீங்க நல்ல இந்த 1 சாமுவேல் புஸ்தகத்தை நீங்க படிச்சீங்கன்னா தெரியும், அவன் சின்ன பையனா இருக்கும்போது மட்டுமல்ல, வளர்ந்து தீர்க்கதரிசிய ஞானபுரம் கூட பல நேரத்தில் ஆண்டவர் அவனோடு செவிகளிலே கர்த்தர் பேசுவார், ஆடியபிள் வாய்ஸ்ல பேசுவார். அப்படிப்பட்ட விதத்தில் ஒரு கிருபை பெற்ற ஒரு மனுஷன். இவனுக்கு சின்ன வயதிலிருந்தே ஆண்டவர் இவனுடைய வாழ்க்கையை தெரிந்து கொண்டார், இவனோடு பேசினார், இவனை குறித்து சில நல்ல விஷயங்களை எல்லாம் அவனுக்கு சொல்லி வச்சிருந்தார். அந்த வார்த்தைகள் எல்லாவற்றிலேயும் ஒன்று கூட, எல்லா வார்த்தைகளிலும் ஒன்றையாகிலும் தரையிலே விழுந்து போக விடவில்லை. நல்ல சாட்சி. ஆண்டவர் அவனுக்கு சொன்ன அத்தனை வார்த்தைகளும் அப்படியே நிறைவேறிச்சு. ஒன்று கூட தரையிலே விழுந்து போக விடவில்லை. எல்லாத்தையும் ஆண்டவர் நிறைவேற்றினார். இன்றைக்கு சொல்லுகிறேன், நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நமக்கு நிறைய வார்த்தைகளை நமக்கு பேசுறார். அதில் ஒன்று கூட தவறி போகக்கூடாது என்பதில் ஆண்டவர் கவனமா இருக்கிறார். வேதத்திலே ஆசீர்வாதமான வாக்கு தத்தங்கள் என்று ஏறக்குறைய 8000 அதிகமான ஆசீர்வாதமான வாக்கு தத்தங்கள் உண்டு. இந்த வாக்கு தத்தங்கள் எல்லாமே தேவ பிள்ளைகளுக்குரியது. தேவ பிள்ளைகளுக்குரியது, கிறிஸ்துவுக்குள் வாழ்கிறவர்கள். அதை அந்தந்த நேரத்தில் அந்தந்த விதத்தில் அவரவர்களுக்கு ஆண்டவர் பிரித்துக் கொடுக்கிறார். ஒரு வசனத்தை படிக்கலாம், 2 கொரிந்தியர் 1:20 வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 1:20,
எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி,
எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி
தேவனுடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம்,
தேவனுடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம்
இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும்,
இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும்,
அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறதே,
அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறதே. எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி இதை சொல்லுகிறேன் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார். தேவனுடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறதே. அப்படின்னா என்ன? ஒரு கர்த்தருடைய பிள்ளை, இயேசு கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற ஒரு தேவ பிள்ளைக்கு தேவனுடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம், ஹோல் பைபிள்ல கொடுக்கப்பட்டிருக்கிற அத்தனை வாக்கு தத்தங்களும் ஆம் என்றிருக்கிறது, ஆமேன் என்றிருக்கிறது. புரியுதுங்களா? அது எல்லாத்தையும் ஆண்டவர் நிறைவேற்ற விருப்பமா இருக்கிறார். இதை சொல்றதுனால ஒவ்வொருத்தர் மேலையும் அந்த 8000 வாக்கு தத்தங்களை வந்து விடும் நினைக்காதீங்க. அப்படி கனவு கன்றாதீங்க. வேதத்தில் 8000 ஆசீர்வாதமான வாக்கு தத்தம் இருக்குது. எல்லாமே எனக்கு ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன், நான் எனக்கு ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. உண்மைதான், எல்லாமே நமக்கு ஆமென்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. அதனால அந்த 8000 வாக்கு தத்தங்கள் உங்க மேல வந்து விடும் நீங்க நினைக்க கூடாது. 8000 பெற்றுக் கொள்வதற்கு உங்களுக்கு தகுதி இருக்கிறது. ஆனால் எதை எதை எல்லாம் உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று தேவ சித்தம் ஒன்று இருக்குது. புரியுதா? அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். எல்லாவற்றையும் பெற்றுக் கொள்வதற்கு ஒரு தேவ பிள்ளைக்கு கர்த்தர் தகுதி கொடுத்திருக்கிறார். ரட்சிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் நாம் வாழும் பொழுது வேதத்தில் இருக்கிற அத்தனை ஆசீர்வாதங்களையும் பெற்றுக் கொள்வதற்கு நாம் தகுதியுள்ளவர்களாக்கப்படுகிறோம். கிறிஸ்துவுக்குள் வந்த பிறகு, கிறிஸ்துவுக்குள் வாழும் பொழுது அது நமக்கு தகுதி இருக்கு. ஆனால் நமக்கென்று ஒரு தேவ திட்டம், நமக்கென்று ஒரு வழி நடத்துதல், நமக்கென்று ஆண்டவருடைய காரியம், ஆண்டவர் நியமித்த விஷயங்கள் சில இருக்கிறது. அந்த பாதைக்குரிய காரியத்தை ஆண்டவர் நமக்கு தவறாமல் கொடுப்பார். அதுல கரெக்டா நம்மளை ஆசீர்வதிப்பார். இப்படி இருக்கும் பொழுது நமக்குரியதை நாம் பெற்றுக் கொள்வதற்காகிலும் நம்ம தகுதியா இருக்கணும். ஹோல் பைபிள் இருக்கிறது எல்லாத்தையும் பெற்றுக் கொள்ளக்கூடிய ஒரு தகுதியுள்ள ஒரு வாழ்க்கை நம்ம வாழும் பொழுதுதான் நமக்கென்று நியமிக்கப்பட்டதை நம்ம சுதந்திரித்துக் கொள்ள முடியும். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அவர்களுக்கென்று நியமித்த ஆசீர்வாதத்தையே சுதந்திரித்துக் கொள்ள முடியாமல் போய்விடுகிறார்கள். அவர்களுக்கென்று ஆண்டவர் நியமித்திருக்கிற சில வாக்கு தத்தங்கள், அவர் வசனங்கள், அதில் இருக்கிற அடங்கி இருக்கிற காரியங்களை சுதந்திரித்துக் கொள்ள முடியாத நிலைமைக்குள் போய்விடுகிறார்கள். இன்னைக்கு சொல்லுகிறேன், வேத வசனங்கள் எல்லாமே தேவ பிள்ளைகளுக்குரியது. அந்த வசனத்தில் உள்ள ஆசீர்வாதங்கள் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டு கர்த்தருக்காய் வாழ்கிறவர்களுக்கு உரியது. இந்த வசனங்களை நமக்கென்று ஆண்டவர் எவைகளை வைத்திருக்கிறாரோ அதை கட்டாயம் நம்முடைய வாழ்க்கையெல்லாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். அதற்கு வெறுமனே நம் சும்மா ஆண்டவரே விசுவாசிக்கின்றதில்லை. வாழ்க்கை முக்கியம், வாழ்க்கை ரொம்ப முக்கியம். லைஃப் தான் ஆண்டவர் நம்முடைய லைஃப்ல நம்ம ஆசீர்வதிக்கிறதுக்கு, நம்முடைய பர்சனல் லைஃப் தான் ரொம்ப முக்கியம். அதை நம்ம எப்பவுமே கவனித்துக் கொள்ளணும். இன்றைக்கு ஆண்டவருடைய இந்த வாஞ்சைக்கு உங்களுக்கு ஆதாரமா இன்னும் சில காரியங்களை உங்களுக்கு நான் காண்பித்து விட்டு சாமுவேலுடைய வாழ்க்கையிலிருந்து சில விஷயங்களை உங்களுக்கு நான் சொல்லி காட்ட நான் விரும்புகிறேன். யோசுவாவின் புஸ்தகத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். 21:45 வாசிக்கலாம். ஆண்டவருடைய இருதய வசனத்தை நிறைவேற்றுவதற்கு எப்படி கவனமா இருக்கிறார் பாருங்கள். யோசுவாவின் புஸ்தகம் 21:45 வசனம்.
கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு
கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு
சொல்லியிருந்த நல் வார்த்தைகளில் எல்லாம்
சொல்லியிருந்த நல் வார்த்தைகளில் எல்லாம்
ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை
ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை
எல்லாம் நிறைவேறிற்று
எல்லாம் நிறைவேறிற்று பாத்தீங்களா கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லியிருந்த நல் வார்த்தைகள் ஒன்றாகிலும் தவறி போகவில்லை எல்லாம் நிறைவேறிற்று எல்லாமே நடந்துச்சு அவருடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் நிறைவேறுது தம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் தம்முடைய வார்த்தைகளை நிறைவேற்றுகிறார் எண்ணாகமத்தின் புஸ்தகம் 23:19 சேர்த்து வாசிக்கலாம் எண்ணாகமும் 23:19
பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல
பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல
மனமாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல
மனமாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல
அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா
அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ
அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா
அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா பொய் சொல்வதற்கு தேவன் மனிதன் அல்ல மனம் மாறுவதற்கு அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா ஆண்டவர் சொன்னதை செய்கிறவர் அவர் வாயிலிருந்த ஒரு காரியத்தை அவர் சொல்லிவிட்டால் அதை நிறைவேற்றுகிற ஆண்டவராக இருக்கிறார் வேதம் முழுவதிலும் இதுதான் கான்செப்ட் சங்கீதம் 138:2 பார்க்கும் பொழுது அவர் தம்முடைய சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் தம்முடைய வார்த்தைகளையே மகிமைப்படுத்தி இருக்கிறார் என்று வேதம் சொல்லும் இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டு கால சபையிலே தம்முடைய சீஷர்களுக்கு கட்டளை கொடுத்தது இதுதான் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10:12 அதை மட்டும் வாசிக்கலாம் மத்தேயு 10:12
ஒரு வீட்டுக்குள் பிரவேசிக்கும் போது
ஒரு வீட்டுக்குள் பிரவேசிக்கும் பொழுது
அதை வாழ்த்துங்கள்
அதை வாழ்த்துங்கள்
அந்த வீடு பாத்திரமாயிருந்தால்
அந்த வீடு பாத்திரமாயிருந்தால்
நீங்கள் கூறின சமாதானம்
நீங்கள் கூறின சமாதானம்
அவர்கள் மேல் வரக்கடவது
அவர்கள் மேல் வரக்கடவது
அபாத்திரமாயிருந்தால்
அபாத்திரமாயிருந்தால்
நீங்கள் கூறின சமாதானம்
நீங்கள் கூறின சமாதானம்
உங்களிடத்திற்கு திரும்ப கடவது
உங்களிடத்திற்கு திரும்ப கடவது பாத்தீங்களா புதிய ஏற்பாட்டிலையும் இயேசு கிறிஸ்துவின் கட்டளை இதுதான் ஒரு வீட்டுக்கு செல்லும் பொழுது சீஷர்களுக்கு சொல்லுகிறார் அந்த வீட்டை வாழ்த்துங்க ஆசீர்வாதமா இருங்க சொல்லுங்க அவங்களுக்கு ஒரு நல்ல வார்த்தையை நாமத்தினாலும் சொல்லுங்க அந்த வீடு பாத்திரமா இருந்தால் நீங்கள் வாயை திறந்து சொன்ன அந்த வார்த்தைகள் அவங்க வாழ்க்கையில நடக்கும் அபாத்திரமா இருந்தால் அது உங்களிடத்திற்கே திரும்பி வரும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவும் டைரக்டா கட்டளை கொடுத்திருக்கிறார் தம்முடைய ஊழியக்காரர்கள் மூலமாக ஆண்டவர் சொல்ல சொல்றாரு அப்படி சொல்ல சொல்லும் பொழுது அதை ஆண்டவரே சொல்வதாக ஆண்டவர் எடுக்கிறார் புரிதுங்களா பொய் சொல்வதற்கு தேவன் மனிதன் அல்ல மனம் மாறுவதற்கு அவர் மனுபுத்திரன் அல்ல அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா வேதத்தில் ஆண்டவர் சொல்லி வச்சிருக்கிறார் தம்முடைய ஊழியக்காரர்கள் மூலமாக அதை ஆண்டவர் சொல்லும் பொழுது அதை கேட்கிறதான அவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே அதை நேரடியாய் சொன்னதாக கர்த்தர் அதை ஏற்படுத்தி அந்த வார்த்தைகளை அவங்க வாழ்க்கையில நிறைவேற்றுகிறார் புரிதல நிறைவேற்றுகிறார் ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை புதிய பாட்டிலே இயேசு கிறிஸ்து வைக்கிற ஒரு முக்கியமான நிபந்தனை அந்த வீடு அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள பாத்திரமா இருக்கணும் அந்த குறிப்பிட்ட நபர் அந்த நன்மையை பெற்றுக் கொள்வதற்கு தகுதி உள்ளவங்களா இருக்கணும் அந்த குறிப்பிட்ட நபருடைய ஆவிக்குரிய தகுதி சரியில்லாவிட்டால் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வதற்கு ஏற்ற வாழ்க்கை அவங்களுக்கு இல்லைன்னா அந்த ஆசீர்வாதம் அவங்க மேல வர்றதில்லை அதை சொன்ன ஊழியக்காரர்கள் மேலேயே அந்த ஆசீர்வாதம் திரும்பி வருகிறது புரியுதா வருது ஆண்டவர் தம்முடைய வார்த்தைகளை நிறைவேற்றுவதற்கு விரும்புகிறார் நீ எல்லாரும் தகுதி உள்ளவர்களாக இருந்து நன்மையை பெற வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் இந்த வார்த்தைகளை கர்த்தர் உங்களுக்கு சொல்ல சொல்றேன் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு நேராக இருக்குது உங்களுக்கு முன்னால் இருக்குது உங்களுக்கு சமீபத்தில் இருக்குது ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வரும்பொழுதும் ஆண்டவருடைய வார்த்தை உங்கள் வாழ்க்கையில நிறைவேறுவதற்கு ஆயத்தமா இருக்குது தகுதி உள்ளவர்கள் அதை சுதந்திரித்துக் கொள்வீர்கள் அபாத்திரமாயிருந்தால் எனக்கே கொடுத்துட்டு போயிடுவீங்க ஆமென் சிலருக்கு நான் ஜெபிக்கும் போது சிலர் ஏதாவது வரும்போது நான் எனக்கு நினைப்பேன் ஓ இன்னைக்கு நமக்கு டபுள் பிளஸ்ஸிங் போல இருக்கு நினைப்பேன். அபாத்திரமா வந்து நிற்கும் போது அந்த ஆட்டோமேட்டிக்கா அந்த ஆசீர்வாதம் என் மேல வந்துடும். அவங்களுக்கு என்ன சொல்லி ஆசீர்வதிக்கிறேன் அதெல்லாம் எனக்கு டபுளா வந்துடும். புரியுதா? ரொம்ப முக்கியம். இதெல்லாம் பைபிள் வசனத்தை நம்ம ரொம்ப சீரியஸா எடுத்துக்கணும். வேத வசனங்கள் ரொம்ப ஆண்டவர் கரெக்டா வைக்கிறார். ஹோல் பைபிள் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. எண்ணாகம் படிக்க வேண்டாம். எண்ணாகமத்தின் புஸ்தகம் 6:22-27 வரைக்கும் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். வீட்டில் படிச்சு பாருங்க. அங்கே ஆண்டவர் மோசையை பார்த்து சொல்லுவார், நீ ஆரோனோடு சொல்ல வேண்டியதாவது, இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாய் போய் நின்று கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர், கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரகாசிக்க பண்ணி உண்மையில் கிருபையாக இருக்க கடவர், கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். இந்த வார்த்தைகளை ஆரோன் போய் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாய் சொல்ல சொல், அப்பொழுது நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல் என்றார். பழைய ஏற்பாட்டில் அதுதான். ஆரோன் என்கிற ஆசாரியன் அதை போய் சொல்லணும். சொல்லும் பொழுது அந்த ஆசீர்வாதம் அந்த ஜனங்கள் மேல் வந்து இறங்குகிறார். ஆகையினால் இன்றைக்கு சொல்லுகிறேன், இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் நீங்கள் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் எப்படி தகுதிப்படுத்திக் கொள்வது, அதுதான் இன்றைக்கு காலையிலே நம்ம கவனிக்கணும். அதைதான் நம்ம கவனிக்க போறோம். ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்வதற்கான வழி. இதற்கு தான் நம்ம நல்ல ஒரு முன்மாதிரியான ஒரு மனுஷனம் எடுத்துட்டோம், சாமுவேல். சாமுவேல் வளர்ந்தான். கர்த்தர் அவனுடனே கூட இருந்தார். கர்த்தர் அவனுக்கு சொல்ல நல் வார்த்தைகளில் ஒன்றாயிலும் தரையிலே விழுந்து போகவில்லை, எல்லாத்தையும் நிறைவேற்றினார். அப்படியே நமக்கும் கர்த்தர் செய்ய சித்தமா இருக்கிறார். ஆமென். சரி, இப்ப சாமுவேலுடைய லைஃப்ல அப்படி கொஞ்சம் அப்படி டிராவல் பண்ணுவோம். அவருடைய வாழ்க்கை எப்படி கடந்து போனது என்பதை எடுத்துக்கொள்வோம். 1 சாமுவேல் முதல் அதிகாரத்தை திறந்து கொள்ளலாம். முதல் அதிகாரத்தில் 10:11 ரெண்டு வசனங்களை வாசிக்கலாம்.
அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி சேனைகளின் கர்த்தாவே தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி
உமது அடியாளுக்கு
ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால்
அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும்
நான் அவனை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுப்பேன்
அவன் தலையின் மேல்
சவரகன் கத்தி படுவதில்லை என்று
ஒரு பொருத்தனை பண்ணினாள்.
போதும். இங்கே பார்க்கும் பொழுது அன்னாளுடைய வாழ்க்கையில் அவள் செய்த ஒரு ஜெபம் ஒரு பொருத்தனை. இந்த அன்னாளுக்கு திருமணமாகி பல ஆண்டுகள் குழந்தை இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவள் மிகவும் நெருக்கப்பட்டால், நிந்திக்கப்பட்டால், அவமானப்படுத்தப்பட்டால், அவளுடைய வாழ்க்கை மிகவும் கண்ணீர் உள்ள ஒரு வாழ்க்கையா இருந்துச்சு. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே வெறுத்து போனால், ஒரு நாள் எல்லாவற்றுக்கும் மேலாக உச்சக்கட்டமாய் அவள் தன் வாழ்க்கை வெறுத்து போனாள். இந்த வாழ்க்கை அவளுக்கு மிகவும் வேதனையா இருந்துச்சு. வாழ்கிறதை விட சாகலாண்ட லெவலுக்கு அவளுடைய வாழ்க்கை மிகவும் மோசமாய் தள்ளப்பட்டது. அப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் தன் வேதனையின் உச்சத்திலே கர்த்தருடைய ஆலயத்துக்கு போறா. சீலோவில் இருக்கிற தேவனுடைய ஆலயத்துக்கு போகிறார். போய் மனம் கசந்து அழுகிறார். தன் வேதனை எல்லாம் இருதயத்தை எல்லாம் திறந்து ஆண்டவருடைய சமூகத்தில் ஊற்றுகிறார். ஆண்டவரை பார்த்து, தேவரீர், எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை நீர் கொடுப்பீரானால் அவனை உமக்காகவே கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை. அப்படின்னா என்ன? நசரைய விரதம் உள்ளவனாக உமக்கென்று முற்றிலும் அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு மகனாக அவனை உமக்கு நான் கொடுப்பேன். நீர் எனக்கு கொடுக்கிற மகனை என்னுடைய ஃபியூச்சருக்காக நான் வச்சுக்க மாட்டேன். இல்ல, இன்னைக்கு நிறைய பேர் பிள்ளை பிறக்கும் நினைக்கிறாங்க, நம்ம கடைசி காலத்தில் நமக்கு உதவியா இருக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. அப்படி பிற்காலத்தில் நமக்கு உதவியா இருக்கும் அப்படி நினைச்சுக்கிறாங்க. ஆனா அண்ணாளுக்கு அந்த நினைப்பு கூட இல்லை. கடைசி காலத்தில் எனக்கு இந்த பையன் ரொம்ப உதவியா இருப்பான், நம்ம கஷ்டப்படுற நேரத்தில் நமக்கு ஹெல்ப்பா இருப்பான், அந்த எண்ணம் கூட அவளுக்கு இல்லை. நீர் எனக்கு கொடும், அதை உமக்கு நான் ரிட்டர்ன் பண்ணிடுறேன். எனக்கு தேவை, நான் மலடி என்ற பெயரில் இருந்து வெளியே வரணும். குழந்தை இல்லாதவள் என்ற அவ பெயர் எனக்கு இருக்கக்கூடாது. அந்த பேரை மட்டும் எனக்கு மாத்தினா போதும்.
மற்றபடி எனக்கு அந்த பிள்ளையினால் எனக்கு எந்த பெனிஃபிட் வேண்டாம், அந்த பிள்ளை நான் உமக்கே கொடுத்து விடுகிறேன். டோட்டலா அந்த பிள்ளை உமக்கு கமிட் பண்ணிடுற, உம்முடைய ஊழியத்திற்கு உமக்கு நீ அவனை என்ன வேணாலும் செய்யலாம், எப்படி வேணாலும் அவனை யூஸ் பண்ணலாம், அவனை என் பிரயோஜனத்திற்காக தர வேண்டாம், உமது பிரயோஜனத்திற்கு நான் கொடுத்து விடுகிறேன். சின்சியரா ஒரு பிரேயர் பண்ண, அந்த உண்மையான ஜெபம், அந்த அர்ப்பணிப்பான ஜெபம், அந்த சரியான பொருத்தனை, அதையும் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார். அந்த தாய் செய்த அர்ப்பணிப்பு, அந்த கண்ணீர், அந்த உண்மையான இருதயத்திலிருந்து வெளிப்பட்ட அந்த ஜெபத்தை ஆண்டவர் அங்கீகரித்தார். ஆண்டவர் அங்கீகரித்து ஒரு பிள்ளையாக இந்த சாமுவேலை ஆண்டவர் கொடுத்தார். அந்த அண்ணாளுடைய அர்ப்பணிப்பின்படி அவனுடைய வாழ்க்கை கடைசி வரைக்கும் டிராவல் ஆயிட்டே போச்சு. உண்மையிலேயே சாமுவேல் ஒரு கிஃப்டட் மேன் இல்ல, ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஏன்னா அவனுடைய தாய் எவ்வளவு ஒரு அர்ப்பணிப்போடு இந்த பிள்ளையை உமக்காகவே கொடுக்கிறேன் அப்படி சொல்லி ஒரு அர்ப்பணித்து பிறந்த ஒரு பிள்ளை. இதை நினைக்கும் போது நம்மில் சிலருக்கு நமக்கு அப்படி ஒரு தாய் இல்லையே, இருந்ததில்லையே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இதன் ஆரம்பத்தை நான் நினைச்சிருக்கேன். இந்த சாமுவேலுடைய தாய் இவனை எப்படி ஒரு அர்ப்பணிச்சு இந்த பிள்ளையை பெற்றாளே, என்னுடைய தாய் என்ன அப்படியெல்லாம் அர்ப்பணிச்சோன்னு என்ன ஒப்பு கொடுத்து நான் பிறக்கலையே அப்படின்னு நான் நினைச்சதுண்டு. ரட்சிக்கப்பட்ட புதுசுல நான் நினைச்சதுண்டு. அர்ப்பணிக்கப்பட்ட தாயிலிருந்து வந்த பிள்ளையும் ஊழியத்தில் வராங்க, அர்ப்பணிக்கப்படாமல் பிறகுற பிள்ளையும் கூட கர்த்தருடைய ஊழியத்துக்கு வர முடியுது. இது எப்படி தெரியுமா, இது எப்படி இந்த ரீசன் நான் உங்களுக்கு சொல்றேன். உண்மையிலேயே உங்கள் உள்ளத்திலேயும் அந்த ஒரு வேதனை இருக்கலாம், ஐயோ எனக்கு இப்படி ஒரு பக்தி உள்ள ஒரு தாய் இருந்து என்னை அப்படி ஒப்பு கொடுத்த நான் பிறக்கலையே, என்னமோ நான் இந்த உலகத்தில் வந்து பிறந்த என்ன வந்துட்டு என்னுடைய போக்குல நான் வந்துட்டு இருக்கிறேன் நினைக்கிறீங்களா? உண்மையா சொல்றேன், சாமுவேலை விட நீங்களும் நானும் அதிக கிப்டட். தெரியுமா, அப்படிப்பட்ட ஒரு தாய் எனக்கு இல்லையே, நீங்க ஒருவேளை உங்க உள்ளத்தில் ஒரு வேதனை இருக்குமா உங்களுக்கு கிளியர் பண்றேன், சாமுவேலை பார்க்கிலும் நீங்களும் நானும் அதிகமான கிப்டட். வாசிங்க யோவான் எழுதின சுவிசேஷம் 17:20 வாசி. யோவான் எழுதின சுவிசேஷம் 17:20
நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறதும் அல்லாமல்,
இயேசு கிறிஸ்து இங்கே ஜெபிக்கிறார் பாருங்க, நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறதும் அல்லாமல்,
இவர்களுடைய வார்த்தையினால்,
இவர்களுடைய வார்த்தையினால்
என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும்,
என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும்
வேண்டிக் கொள்ளுகிறேன்,
வேண்டிக் கொள்ளுகிறேன்,
அவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்கவும்,
அவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்கவும்,
பிதாவே நீர் என்னை அனுப்பினதை,
பிதாவே நீர் என்னை அனுப்பினதை
உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும்,
நீர் என்னிலேயும்
நான் உம்மிலேயும் இருக்கிறது போல,
நானும் உம்மிலேயும் இருக்கிறது போல
அவர்கள் எல்லாரும்,
அவர்கள் எல்லாரும்
நம்மில் ஒன்றாயிருக்கவும் வேண்டிக் கொள்ளுகிறேன்,
நம்மில் ஒன்றாயிருக்கவும் வேண்டிக் கொள்ளுகிறேன். இயேசு கிறிஸ்துவுடைய பிரேயர் பாத்தீங்களா, நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறதும் அல்லாமல், அதாவது அந்த 12 சீஷர்கள் இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறதும் அல்லாமல், இவர்கள் மூலமாக என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் நான் வேண்டிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் ஜெபம் கமிட்மெண்ட், ஒப்புக் கொடுக்கிறார். இந்த தெரிந்து கொள்ளப்பட்ட இந்த 12 அப்போஸ்தலர்களுக்காக மட்டுமல்ல, இவர்கள் மூலமாக என்னை அறிந்து கொள்ளுகிறவர்கள், என்னை விசுவாசிக்கிறவர்கள், அந்த லிஸ்ட்ல நீங்களும் நானும் வந்துட்டோம், அவர்களுக்காக சேர்த்து வேண்டிக் கொள்ளுகிறேன். அண்ணாள் தன்னுடைய பிள்ளை, தான் பெற்ற பிள்ளையாயிருக்கிற சாமுவேலுக்காக தன்னை அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்தார். ஆனா இயேசு கிறிஸ்து அவருடைய ரத்தத்தினால் மறுபடியும் பிறக்கிற எல்லாருக்காகவும் அவர் பிதாவினிடத்தில் அர்ப்பணித்து ஜெபித்திருக்கிறார். ஆமேன். புரியுதா உங்களுக்கு? அண்ணாள் தான் பெற்ற பிள்ளைக்காக தன்னை அர்ப்பணித்திருந்தாள். ஆனால் இயேசு கிறிஸ்து தான் தன்னுடைய ரத்தத்தினால் பிறக்கிறதான மறுபடியும் பிறக்கிற அத்தனை பிள்ளைகளுக்காக ஆண்டவர் இயேசு கமிட் பண்ணி ஜெபம் பண்ணியிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் ஜெபத்தின் மூலமாக நீங்களும் நானும் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் அர்ப்பணிப்பின் மூலமாக நீங்களும் நானும் தேவ சித்தத்தில் இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஜெபம், கெத்செமனை தோட்டத்தில் அவர் செய்த ஜெபம் நம் எல்லாரையும் கவர் பண்ணுது. நமக்காக அவர் ஜெபித்திருக்கிறார். அந்த ஜெபம் தான் இன்றைக்கு நம்மை தேவ பிள்ளைகளாய் வைத்திருக்கிறது, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படும்படி வைத்திருக்கிறது, கர்த்தருக்காக நாம் எதையாகிலும் செய்யும்படி நம்மை கொண்டு வந்திருக்கிறது.
அது ஆண்டவருடைய ஜெபம், ஆண்டவருடைய அர்ப்பணிப்பு. ஆகியனாலே முதலாவது இந்த சாமுவேல் அவன் தன் தாயின் மூலமாக அவன் அர்ப்பணிக்கப்பட்டு பிறந்தவன். நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அர்ப்பணிக்கப்பட்டு மறுபடியும் பிறந்தவர்கள். ஆமென். நம்ம நம்மளுடைய ஸ்டேட்டஸ் என்னன்னு தெரியணும், நம்மளுடைய லெவல் என்ன, நமக்கு இருக்கிற பேக்ரவுண்ட் என்ன. இயேசு கிறிஸ்துவின் அர்ப்பணிப்பு நமக்கு இருக்குது. சாமுவேலுக்கு அன்னாளின் அர்ப்பணிப்பு இருந்துச்சு, நமக்கு இயேசு கிறிஸ்துவின் அர்ப்பணிப்பே நமக்கு இருக்குது. ஃபர்ஸ்ட் நாம் அர்ப்பணிக்கப்பட்டவர்கள். ரெண்டாவது, இனிதான் நம்ம லைஃப் கூட நம்ம கொஞ்சம் தொடர்ந்து நம்ம போகணும். வாசிக்கலாம் 1 சாமுவேல் முதல் அதிகாரத்திலே 24 முதல் 28 வரைக்கும். இப்ப சாமுவேல் பிறந்துட்டான், அதுக்கு பிறகு என்ன நடக்குது பாருங்க. 24 முதல் 28 வரைக்கும் வாசிக்கலாம்.
அவள் அவனை பால் மறக்க பண்ணின பின்பு மூன்று காளைகளையும்
ஒரு மரக்கால் மாவையும்
ஒரு துருத்தி திராட்சரசத்தையும் எடுத்துக்கொண்டு அவனையும் கூட்டிக்கொண்டு
சீலோவில் இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்திற்கு போனாள்.
பிள்ளை இன்னும் குழந்தையாயிருந்தது. அவர்கள் ஒரு காளையை பலியிட்டு பிள்ளையை ஏலியின் இடத்தில் கொண்டு வந்து விட்டார்கள்.
அப்பொழுது அவள்
என் ஆண்டவனே, இங்கே உம்மண்டையிலே நின்று கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணின ஸ்திரீ நான் தான் என்று என் ஆண்டவனாகிய உம்முடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன்.
இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன்.
நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார்.
ஆகையால்
அவன் கர்த்தருக்கென்று கேட்கப்பட்டபடியினால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும்
அவனை கர்த்தருக்கே ஒப்புக் கொடுக்கிறேன் என்றாள்.
அவன் அங்கே கர்த்தரை பணிந்து கொண்டான்.
இதுதான் முக்கியம். என்ன ஒரு வார்த்தை இது, அவன் அங்கே கர்த்தரை பணிந்து கொண்டான். இங்க என்ன நடக்கிறது, கர்த்தரிடத்தில் கேட்டது போலவே அன்னாளுக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறந்துருச்சு. அந்த பிள்ளையை இவள் கர்த்தருக்காக கேட்டாள், கர்த்தருக்கு கொடுப்பேன் சொல்லி கேட்டாள். ஆகையினால் அந்த பிள்ளையை, அந்த குழந்தையை அவள் வளர்க்கிறாள். எது வரைக்கும் வளர்த்தா தெரியுமா? பால் மறக்க பண்ணின பின்பு, அது வரைக்கும், பால் மறக்கிற வரைக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம், தன்னுடைய நேரடி பராமரிப்பு அந்த பிள்ளைக்கு எவ்வளவு காலம் தேவையோ அது வரைக்கும் அந்த பிள்ளைய வச்சுட்டா. இனி தன்னுடைய நேரடி பராமரிப்பு இல்லாமலேயே இந்த பிள்ளை பிழைத்துக் கொள்ளும், வாழ முடியும் அப்படின்ற ஒரு லெவல் வந்த உடனே அந்த பிள்ளையை கொண்டு வந்து கர்த்தருடைய ஆலயத்தில் விட்டாள். நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட 2 வயசு இருக்கலாமா, மேக்சிமம் 2 வயசு, 2 வயசு உள்ள அண்ணாள் தான் பண்ணின பொருந்தனையிலே அவ்வளவு கேர்ஃபுல்லா இருந்தார். இந்த பிள்ளையை கர்த்தருக்காக கேட்டேன், இந்த பிள்ளையை கர்த்தருக்கு நான் கொடுக்கணும், எது வரைக்கும் என்னுடைய பராமரிப்பு ரொம்ப அவசியமோ அது வரைக்கும் நான் இந்த பிள்ளையை பராமரிப்பேன், அதுக்கு பிறகு கர்த்தருக்காகவே கேட்கப்பட்ட பிள்ளை கர்த்தருடைய சமூகத்துக்கே போயிடணும். கொண்டு போய் விட்டுறா, ஒரு காளையை பலியிட்டு ஏலியின் இடத்துல போய் சொல்லுகிறார், இந்த பிள்ளையை கர்த்தருக்காக கேட்டேன், கர்த்தருக்கு நான் கொடுக்கிறேன் என்று சொல்லி கர்த்தருடைய ஆலயத்தை விட்டு விட்டு திரும்பி விடுகிறாள். உடனே சாமுவேலை குறித்து ஒரு சாட்சி, அங்கே அவன் கர்த்தரை பணிந்து கொண்டான், கர்த்தரை பணிந்து கொண்டான். இத கொஞ்சம் கற்பனை பண்ணி பாத்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமான விஷயம், இது சாதாரண விஷயம் கிடையாது. நம்ம இங்க சொந்தமா நம்ம இங்க சர்ச் கட்டி வர்றதுக்குனால பழைய ஆட்களுக்கு தெரியும், நம்ம ஒரு ஸ்கூல் கொடுத்திருந்தா அங்கே நாம் சில காலம் சர்ச், அங்க அதுக்கு பிரேயர் ஹால் இருந்துச்சு, அதுல நம்ம சர்ச் நடத்திட்டு இருந்தோம். அந்த ஸ்கூல் ஓனர் ஒவ்வொரு வருஷமும் புது வருஷம் தொடங்கும் போது
அந்த அக்கடமிக் இயர்ல அந்த ஃபர்ஸ்ட் டேல என்னை கூப்பிட்டு ஸ்கூலுக்காக ஜாப் பண்ணுறதுக்காக என்ன கூப்பிடுவாங்க. அந்த பிள்ளைகளுக்கான ஸ்கூலுக்காக அந்த டே ஃபர்ஸ்ட் அகாடமிக் இயர்ல ஃபர்ஸ்ட் டேல ஜாப் பண்ணுறதுக்காக கூப்பிடுவேன். நான் போய் பார்க்கும்போது ஐயோ கொடுமை, எல்லா பிள்ளைகளையும் கொண்டு வந்து விட்டுருப்பாங்க, எல்லாரும் கொண்டு வந்து விட்டு அதுங்கெல்லாம் கதறு 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 கதறி அழுங்க. இங்க பாத்தீங்கன்னா அவங்களும் மெயின்டைன் பண்ண சொல்ற விதங்களும் சரி கிடையாது, சில சைக்கலாஜிக்கலா சில விஷயம். பிள்ளையை விட்டுட்டு எல்லாம் பேரண்ட்ஸ் சிலக்கில் இறங்கி போயிடணுன்றவாங்க, ஏன்னா உங்க பிள்ளை உங்களை பார்த்தா தான் கத்துவோம் போயிடுங்கன்னுவாங்க. போன பிறகு அந்த பிள்ளை இன்னும் கதறும், கத்தி கத்தி அழுங்குது. சில பிள்ளைங்க கொஞ்சம் கேப் கிடைச்சா எழுந்துது இறங்கி ஓட ஆரம்பிச்சிருங்க. சில பிள்ளைங்க அந்த டீச்சரை பிடிச்சி அடிக்குங்க, நல்லா பண்ணுவாங்க. இப்படி எல்லாம் பண்ணி அவ்வளோ ஒரு கொடுமையா இருக்கும். யோசிச்சு பாருங்க, ஒரு நாள் கொண்டது அப்படி விட்டுட்டு வர்றதுக்குள்ளேயே அந்த பிள்ளைகள் அவ்வளவு டென்ஷன் ஆயிடும். அந்த பிள்ளைங்கள் இது வரைக்கும் வீட்டில் இருந்துட்டு திடீர்னு கூட ஒரு இடத்துல அம்மா விட்டு பிரிஞ்சு இருக்கும்போது அந்த பிள்ளைங்களால தாங்க முடியாது, அவ்வளவு இது இருக்கும். ஆனா இந்த சாமி வேலை கொண்டு வந்து விட்டுட்டு போறா, அவன் கர்த்தரை பணிந்து கொண்டானா இல்ல? எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, நான் எல்கேஜி சேர்ந்த போது எங்க வீடு இருக்குது, இப்ப நான் இருக்கிற அதே வீடு தான் பழைய வீடா இருந்துச்சு. நேர் ஆப்போசிட் நடுவில் வந்து ஒரு ஓபன் கிரவுண்ட் இருக்கும், நேர் ஆப்போசிட்ல ஒரு பில்டிங் இருந்துச்சு, அங்கதான் ஸ்கூல். எங்க இருந்து பார்த்தா தெரியும் நடுவில் ஓபன் கிரவுண்ட். என்ன கொண்டு போய் முதல் நாள் விட்டாங்க, 3 வயசு நினைக்கிறேன், கொண்டு போய் விட்டுட்டாங்க. விட்டுட்டு எங்க அம்மா வந்துட்டாங்க, வந்தோன்னு பார்த்தேன் இந்த பக்கம் அந்த பக்கம் பார்த்தேன், டீச்சர் கவனிக்கல. வீடு எதுல நேரம் அந்த பக்கம் தான் நேரம் கண்ணு பாக்குற அளவுக்கு தூரத்தில் வீடு. எழுந்து ஒரே ஓட்ட வீட்டுக்கு ஓடியே வந்துட்டேன், என் வீட்டில் அவங்க வந்து உள்ள கதவு மூடுறதுக்குள்ள நான் வீட்டுக்கு ஓடி வந்துட்டேன். நான் தப்பிச்சு ஃபர்ஸ்ட் டேவே கட் அடிச்சிட்டு ஸ்கூல, முதல் நாள் ஸ்கூல்ல சேர்த்த முதல் நாளே ஸ்கூலை கட் அடிச்சுட்டு ஓடியே வந்துட்டேன். அப்ப சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, இன்னும் முதல் நாளையும் ஸ்கூல் விட்டு டீச்சரை ஏமாத்திட்டு ஓடி வந்துட்டாங்க அப்படின்னு. முதல் நாளே அவங்களை ஏமாத்திட்டு ஓடி வந்துட்டேன். எதுக்கு சொல்றேன்னா, பிள்ளைகளுடைய மென்டாலிட்டி அப்படிதான் இருக்கும் இல்ல, எல்லாம் ஓடி. ஏன்னா ஒரு இடத்துல திடீர்னு ஒரு அட்மாஸ்பியர் மாறும்போது யாருக்குமே முடியாது. இப்படி இருக்கும்போது இந்த காரியத்தை என்னால டைஜஸ்ட் பண்ணிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குது. பட் இது எப்படி நடந்துச்சு, அதுதான் நம்ம யோசிக்கிறோம், இது எப்படி நடந்துச்சு. இவள் கொண்டு போய் விட்டுட்டு வரா, அதுவும் ஒரு நாள் கிடையாது, விட்டுட்டு வந்துட்டு சாயங்காலம் கூட்டிட்டு போற மாதிரி கிடையாது, விட்டுட்டு வராது அவ்வளவுதான், விட்டுட்டு போயிடறது அவ்வளவுதான். எப்படி இந்த சின்ன பையன் அழாம அந்த இடத்துல அடாப்ட் ஆகியிருந்தான், எப்படி அவனால் அந்த இடத்துல கர்த்தரை பணிந்து கொண்டான் இருக்குது, அது எப்படி சாத்தியமாச்சு. நான் நினைக்கிறேன் இந்த காரியத்தில் என்ன நடந்திருக்கும், அவன் பிறந்து அவன் வளருகிற அந்த நேரத்திலிருந்தே அந்த தாய் அண்ணாள் சொல்லி சொல்லி சொல்லி, நீ கர்த்தருக்கு என்று கேட்கப்பட்டவன், கர்த்தருக்கு என்று கேட்கப்பட்டவன் அப்படி சொல்லி கொண்டு வந்திருப்பான். கொண்டு வந்து அவன் மைண்டை கொஞ்சம் டியூன் அப் பண்ணிட்டான், கொண்டு வந்து விட்டுட்டான். அவன் இருந்தான். இதுல நான் என் உள்ளத்தில் வருகிற ஒரு கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, சரி அந்த தாய் அண்ணாள் அர்ப்பணிச்சான், அதை சொல்லி கொடுத்திருப்பா, உன்னை நான் கர்த்தருக்காக கேட்டப்பா, நீ கர்த்தருக்காக இருக்கணும்னு சொல்லி கொடுத்திருப்பா, அந்த பையனும் அவன் இருந்துட்டான், இதெல்லாம் ஓகே. இப்போ அண்ணாள் சைடு விட்டுருவோம், சாமுவேல் சைடில் கொஞ்சம் திங்க் பண்ணி பார்ப்போம், அவன் சைடில் கொஞ்சம் திங்க் பண்ணி பார்ப்போம். அவனுடைய பக்கத்தில் திரும்பி பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய கேள்வி. இவன் சின்ன பையன், தாய் கொண்டு வந்து விட்டுட்டு வீட்டுக்கு போயிடுறான். அப்ப சொல்லியிருப்பா, மகனே நான் உன்னை கொண்டு வந்து ஆலயத்தில் விட்டுட்டு பலி செலுத்திட்டு ஆலயத்தில் உன்னை விட்டுட்டு போயிடுவேன், நீ அங்கேயே இருந்துக்கணும், நான் அப்புறம் அடுத்த வருஷம் நான் வந்து வரும்போது நான் உன்னை வந்து பார்ப்பேன் அப்படின்னு ஒரு பையனுக்கு சொல்லி கொடுத்துருக்கலாம். இப்ப சாமுவேலுடைய சைட்ல கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க, இந்த பிள்ளை இதை ஏற்றுக்கொண்டது எப்படி? தாயெல்லாம் செஞ்சாங்க ரைட்டு, இந்த பிள்ளை ஏற்றுக்கொண்டது எப்படி? இவன் கேட்டுக்கலாம்ல, மா நீங்க என்ன கேட்ட இந்த பொருந்தனை பண்ணீங்க, யார கேட்டு பண்ணீங்க, நீங்க பொருந்தனை பண்ண அதுக்கு நான் அப்படி இருக்கணுமா? கேட்கலாம் இல்ல, என்ன கேட்டா பொருந்தனை பண்ணீங்க, நீங்க பொருந்தனை பண்ண அதுக்கு நான் அப்படி இருக்கணுமா? கேட்கலாம் இல்ல, நியாயமான ஒரு கேள்வி கேட்கலாம். என்ன கேட்டு ஒண்ணு நீங்க என்ன ஊழியத்துக்கு அர்ப்பணிக்கல, என்ன கேட்டு ஒண்ணு கர்த்தருடைய ஆலயத்திற்கு நீங்க சொல்லி சொல்லல, நீங்களா பொருந்தனை பண்ணுவீங்க, நான் அதுக்கு உடன்பட்டு போகணுமா கேட்கலாமே. இதுதான் முக்கியம். அந்த தாயின் பொருந்தனையை அந்த பிள்ளை மனப்பூர்வமாய் ஏற்றுக்கொண்டது. அந்த தாயின் அர்ப்பணிப்பை அந்த பிள்ளை தன் வாழ்க்கைக்கு ஏற்றுக்கொண்டது. இன்னைக்கு சொல்றேன், நம்முடைய வாழ்க்கையில் அண்ணாளுடைய பொருத்தனையை பார்க்கிலும் இயேசு கிறிஸ்துவின் பொருத்தனை விசேஷமானது. அண்ணாளுடைய அர்ப்பணிப்பை விட இயேசு கிறிஸ்துவின் அர்ப்பணிப்பு விசேஷமானது. அண்ணாளுடைய எதிர்பார்ப்பை விட இயேசு கிறிஸ்துவின் எதிர்பார்ப்பு மேலானது. இன்றைக்கு இயேசு கிறிஸ்து நம்மை கமிட் பண்ணியிருக்கிறார். எப்படி அண்ணால் தன் பிள்ளையாகிய சாமுவேலை ஆண்டவருக்கு பிறப்பதற்கு முன்பதாகவே கமிட் பண்ணாலோ, அதே போல நம்முடைய வாழ்க்கையை நாம் மறுபடியும் பிறக்கிறதற்கு முன்பதாக, ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக, உலக தோற்றத்தின் போதே ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டார். தெரியுமா, எபேசியர் முதல் அதிகாரம் 4 சொல்லுகிறது, நாம் அன்பிலே பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமற்றவர்களுமாய் இருக்கும்படி உலக தோற்றத்திற்கு முன்பதாக கிறிஸ்து இயேசுவுக்குள் நாம் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். என்ன வார்த்தை தெரியுமா, அதை படிச்சுமே ரொம்ப அழகா இருக்கும். அந்த வார்த்தை எபேசியர் முதல் அதிகாரம் 4 வாசிக்கலாம்.
தமக்கு முன்பாக
நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும்
குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார்.
நல்ல கவனிக்கணும். அண்ணாள் அந்த குழந்தை உருவாகிறதற்கு முன்பாக அர்ப்பணித்தாள். நல்ல கவனிங்க, நமக்கும் ஆண்டவருக்கு இருக்கிற உறவு எப்படிப்பட்டது பாருங்க. அண்ணாள் அந்த பிள்ளை தனக்குள் கன்சீவ் ஆகிறதுக்கு முன்னால் அர்ப்பணித்தாள். ஆனால் நம் ஆண்டவராகிய கர்த்தர் உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே நம்மளை அர்ப்பணிச்சிருக்கிறார். புரியுதா, உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே. எதுக்காக? தமக்கு முன்பாக நாம் அன்பிலே பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமற்றவர்களுமாய் இருக்கும்படி உலக தோற்றத்துக்கு முன்பதாக கிறிஸ்துவுக்குள் நாம் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். அண்ணாளுடைய எதிர்பார்ப்பு தான் பிள்ளை ஆண்டவருக்கு ஊழியம் செய்யணும், ஆண்டவருக்காக வாழணும், அவருக்கு ஒரு பயனுள்ள பாத்திரம். ஆனால் நம்மை அர்ப்பணித்த ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா? தமக்கு முன்பாக நாம் அன்பிலே பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமற்றவர்களுமா இருக்கும்படி உலக தோற்றத்துக்கு முன்பதாக நாம் பிரதிஷ்டை பண்ணப்பட்டிருக்கிறோம். அண்ணாள் பண்ணின பிரதிஷ்டையை விட இந்த பிரதிஷ்டை எவ்வளவு மேலானது பார்த்தீங்களா? தமக்கு முன்பாக நாம் அன்பிலே பரிசுத்தம் உள்ளவர்கள். அன்பிலே பரிசுத்தன என்ன? தூய்மையான ஒரு அன்பை ஆண்டவரிடத்தில் காண்பிக்கும்படி, சுயநலமில்லாத ஒரு அன்பை ஆண்டவரிடத்தில் காண்பிக்கும்படி, எதிர்பார்ப்பில்லாமல் ஆண்டவரிடத்தில் அன்பு கூறும்படி, முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு, முழு மனதோடு ஆண்டவரிடத்தில் அன்பு கூறும்படி உலக தோற்றத்துக்கு முன்பதாக கிறிஸ்துவுக்குள் நாம் பிரதிஷ்டை பண்ணப்பட்டிருக்கிறோம். குற்றமற்றவர்களாய் எந்த விதமான கரை திரை முதலானவைகள் இல்லாமல் ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ்வதற்கு உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே நீங்களும் நானும் பிரதிஷ்டை பண்ணப்பட்டிருக்கிறோம். அதனாலதான் ஆண்டவர் நம்மை ரட்சித்திருக்கிறார். அன்றைக்கு அந்த சாமுவேல் தன் தாயின் பிரதிஷ்டைக்கு தன்னை ஒப்புக் கொடுத்தான். இன்றைக்கு நீங்களும் நானும் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பிரதிஷ்டைக்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். புரியுதா உங்களுக்கு? நம் ஆண்டவருடைய பிரதிஷ்டைக்கு நம்ம ஒப்புக் கொடுக்கணும். என்ன கேட்டா நீர் பிரதிஷ்டை பண்ணினீர், என்னை கேட்டா நீர் தெரிந்து கொண்டீர், உலக தோட்டத்துக்கு முன்பாக நீர் என்னை தெரிந்து கொண்டது, என்னை கேட்டா தெரிந்து கொண்டீர்னு கேள்வி கேட்கக்கூடாது. நான் அன்பிலே பரிசுத்தம் உள்ளவனா இருக்கணும்னு எந்த விதத்தில் எங்கிட்ட நீர் எதிர்பார்க்கிறீர், இந்த கேள்வி வரக்கூடாது. நான் குற்றமற்றவனா இருக்கணும்னு ஆண்டவர் எப்படி ஆண்டவரை எதிர்பார்க்கிறீர், கேட்கக்கூடாது. அண்ணாளுடைய பிரதிஷ்டை அது சாமுவேல் ஏற்றுக்கொண்டான். கிறிஸ்துவின் பிரதிஷ்டையை நீங்களும் நானும் அப்படியே ஏற்றுக்கொள்ளணும். என்ன கேட்டா நான் இப்படி இருக்கணும்னு எதிர்பார்த்தீர்? இல்லை, நம்மளை கேட்கணும்னு அவசியம் கிடையாது. அவர் தெய்வம், சர்வத்தையும் படைத்த சிருஷ்டிகர்த்தர், நம்மகிட்ட வந்து கேட்கணும்னு அவசியம் கிடையாது. அவர் நம்ம என்ன நோக்கத்தோடு தெரிந்து கொண்டார், அன்பிலே பரிசுத்தம், குற்றமற்றவர்கள், இதுக்காக நம்ம அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். இந்த பிரதிஷ்டைக்கு அர்ப்பணிக்கும் சாமுவேலுடைய வாழ்க்கையின் முதல் காரியம் தன் தாய் செய்த பிரதிஷ்டைக்கு தன்னை உட்படுத்திக் கொண்டான். நானும் சொல்லுகிறேன், கிறிஸ்து நமக்காக செய்த பிரதிஷ்டைக்கு நம்மை உட்படுத்திக் கொள்ள வேண்டும். இதுதான் ஆண்டவருடைய வார்த்தை நிறைவேறுவதற்கு முதல் காரியம். அவருடைய கமிட்மெண்ட்டுக்கு நம்மளை கமிட் பண்ணணும். இரண்டாவது காரியம், இரண்டாம் அதிகாரத்திலேயே 11-12 வசனங்களை வாசிக்கலாம்.
பின்பு எல்கானா ராமாவில் இருக்கிற தன் வீட்டுக்கு போனான். அந்த பிள்ளையோ
ஆசாரியனாகிய ஏலிக்கு முன்பாக
கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். ஏலியின் குமாரர் பேலியாளின் மக்களாய் இருந்தார்கள். அவர்கள் கர்த்தரை அறியவில்லை.
இப்பொழுது இந்த தேவாலயத்திலே இந்த பிள்ளை வளர்ந்து கொண்டிருக்கிறது. அவன் கர்த்தருக்கு ஆசாரியனாகி ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். ஏலியின் குமாரர் பேலியாளின் மக்களாய் இருந்தார்கள். அவர்கள் கர்த்தரை அறியவில்லை. இந்த பிள்ளை இப்பொழுது வீட்டை விட்டு, பெற்றோருடைய பராமரிப்பை விட்டு தேவாலயத்துக்கு வந்துருச்சு. இந்த தேவாலயத்திலே அந்த பிள்ளையுடைய அட்மாஸ்பியர், அது சூழ்நிலை பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசம். தேவாலயத்தில் அவனுடைய வீட்டில் இருந்தா கூட நல்லா இருந்திருக்கும் சூழ்நிலை, ஆனா தேவாலயத்தில் அவனுடைய சூழ்நிலை இன்னும் மோசமா இருக்குது. வீட்டில் நேரடியாக தாயினுடைய பராமரிப்பு இருந்தா கூட ஒரு பெட்டரான ஒரு அட்மாஸ்பியர் அவனுக்கு இருந்திருக்கும். ஆனா இங்க பார்த்தால் ஏலியினுடைய பிள்ளைகளே கர்த்தரை அறியாம இருக்குது, இஷ்டம் போல வாழ்ந்துட்டு இருக்குது. ஏலியின் பிள்ளைகள் கர்த்தருக்காக வாழல, சாட்சியா இல்ல, கர்த்தரை பணிந்து கொள்ளல, கர்த்தரை தேடல, கர்த்தருக்காய் வாழல. அந்த ஒரு சூழ்நிலையிலே தான் சாமுவேலுடைய இளம் பருவம் ஆரம்பிக்கிறது. அவனை சுத்தி இருக்கின்றதான அவன் வயதுக்குரிய பிள்ளைகள் ஆவிக்குரியவங்களா இல்ல, புரியுதா? அவன் கூட இருந்த அவன் வயதிற்குடைய அவனுடைய வயதையுடைய பிள்ளைகள், அந்த ஏலியின் பிள்ளைகள், அவன் ஆவிக்குரியவங்களா இல்ல. ஆனால் இவன் எப்படி இருந்தானா, ஆசாரியனாக ஏலிக்கு முன்பாக கர்த்தரை பணிந்து கொண்டான். இன்னைக்கு சொல்ற இரண்டாவது, உங்களை சுற்றிலும் இருக்கிறவர்கள், உங்கள் வயதையுடையவர்கள், உங்களோடு பழகுகிறவர்கள் ஆவிக்குரியவங்களா இருக்கணும்னு அவசியமே கிடையாது. உங்களை சுத்தி இருக்கிறவங்க ஆவிக்குரியவர்களா இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை, ஆனா நீங்க ஆவிக்குரியவர்களா இருக்கணும். என்னுடைய சூழ்நிலை சரியில்லை, அதனாலதான் நான் இப்படி இருக்கிறேன் சொல்லவே கூடாது. என்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் மோசமா இருக்கிறாங்க, அதனால வேற வழி இல்லை சொல்லக்கூடாது. இதுல இன்னும் ஒரு மோசமான ஒரு காரியம் கேட்டீங்கன்னா, இந்த பிள்ளைகள் ஏதோ வீட்டு பிள்ளையா இருந்தா கூட பரவாயில்ல, ஏலியின் பிள்ளைகள், இதுதான் பெரிய இடர். வேற ஏதோ பிள்ளைங்க வந்து அங்க ஒழுங்கு இல்லாம இருக்கிறாங்கன்னா அதை பத்தி பிரச்சனையே இல்லை. சார், யாரோ எப்படி போறாங்க, ஏலியின் பிள்ளைகள், ஏலியின் பிள்ளைகளே சாட்சி இல்லாமல், ஒழுங்கற்று, கர்த்தரை தேடாமல், கர்த்தரை அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த பிள்ளையின் மனதில் எவ்வளவு பெரிய ஒரு பாதிப்பை அதை ஏற்படுத்தும் யோசிக்கணும். நியாயப்படுத்தலாம், தன்னுடைய இஷ்டம் போல வாழ்வதற்கு அவன் நல்லா நியாயப்படுத்தலாம். ஏலி பிள்ளையே அப்படி இருக்க, நான் ஏமா அப்படி இருக்க கூடாது. ஏலியின் பிள்ளையே ஜெபிக்கிறது இல்லை, ஆசாரியனுடைய பிள்ளையே ஜெபம் பண்றது இல்லை, ஆசாரியனுடைய பிள்ளையே பைபிள் படிக்கிறது இல்லை, ஆசாரியனுடைய பிள்ளையே ஆண்டவரை தேடல, நான் ஏன் இப்படி இருக்க கூடாது? அந்த கொஸ்டின் கடமை கிடையாது. உங்களை சுற்றிலும் இருக்கிறவர்கள் எப்படி இருந்தாலும் சரி, உங்களை சுற்றிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் எப்படி இருக்கிறாங்களோ, அதை பத்தி பிரச்சனை இல்லை. நீங்கள் ஆண்டவருக்காய் பிரதிஷ்டை பண்ணப்பட்டவர்கள் என்பதை நீங்கள் நினைத்து அதுல கரெக்டா உங்க லைஃப் போயிட்டே இருக்கணும். சுத்திலும் இருக்கிறவங்க எல்லாம் கரெக்டா இருப்பாங்கன்னு கிடையாது, புரியுதா? எல்லாருக்கும் அப்படிதான், சுத்திலும் இருக்கிறவங்க கரெக்டா இருப்பாங்கன்னு கிடையாது. உங்களுக்கும் அப்படிதான், எனக்கும் அப்படிதான், புரியுதா? உங்களுக்கு வந்து உலகத்தாட்கள் நிறைய பேர் சுத்தி இருக்கிறவங்க நிறைய பேர் தப்பா இருப்பாங்க, எனக்கு சுத்தி இருக்க நிறைய ஊழியக்காரங்க தப்பா இருப்பாங்க, அதுதான் வித்தியாசம், வேற ஒண்ணு இல்ல. எல்லாம் ஒண்ணுதான், உங்க சூழ்நிலையும் ஒண்ணுதான், என் சூழ்நிலையும் ஒண்ணுதான். நிறைய காரியங்கள், தவறான காரியங்களை சுற்றிலும் இருக்கிறவர்கள் செய்வாங்க, அதை எதையும் நம்ம ஃபாலோ பண்ணக்கூடாது. யார் என்னை சுற்றில் இருக்கிறவர்கள் எப்படி நடந்தாலும், நான் ஆண்டவரால் அழைக்கப்பட்டவன், நான் கர்த்தரால் பிரதிஷ்டை பண்ணப்பட்டவன், என் ஆண்டவர் என்னை குறித்து ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிறார், நான் அன்பிலே பரிசுத்தம் உள்ளவனும் குற்றமற்றவனுமா இருக்கும்படி என் ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார், என் ஆண்டவருக்காக நான் நிற்கணும், என் ஆண்டவரை நான் உண்மையாய் பணிந்து கொள்ளணும், அங்கதான் நம்ம நிற்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். என்னை சுற்றில் இருக்கிறவங்க யாரையும் நான் காரணம் காட்ட முடியாது, யாரையும் கையை காட்ட முடியாது. எனக்கும் என் ஆண்டவருக்கும் இருக்கிற உறவு, என் ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு தான் என் வாழ்க்கை. புரியுதா? என் ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு தான் என் வாழ்க்கை, அதுக்கு ஏற்ற வாழ்க்கை வாழணும். ஆகையினால் முதலாவது அண்ணாளுடைய எதிர்பார்ப்புக்கு தன் வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருந்தான், இரண்டாவது ஆண்டவருடைய எதிர்பார்ப்புக்கு அவன் தன் வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருந்தான். புரிதலா? கர்த்தருக்கு முன்பாக தன்னை சுற்றிலும் சாட்சி இல்லாத காரியங்கள் இருந்தாலும் அவன் வாழ்க்கை ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருந்துச்சு. உங்க லைஃப் ஆண்டவருக்காக பிரித்தெடுக்கப்பட்டிருக்கணும். எல்லாத்த போலையும் நம்ம சேர்ந்து வாழ்ந்துடக்கூடாது. இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்க கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவருக்காக பிரிந்திருக்கணும். மூன்றாவது காரியம் இரண்டாம் அதிகாரத்திலேயே 18 வசனத்தை வாசிக்கலாம்.
சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான், சணல் நூல் ஏபோத்தை தரித்தவனாய்,
சணல் நூல் ஏபோத்தை தரித்தவனாய்
கர்த்தருக்கு முன்பாக பணிவிடை செய்தான்,
கர்த்தருக்கு முன்பாக பணிவிடை செய்தான்.
அவனுடைய தாய் வருஷந்தோறும் செலுத்தும் பலியை,
அவனுடைய தாய் வருஷந்தோறும் செலுத்தும் பலியை
செலுத்துகிறதற்காக,
செலுத்துகிறதற்காக
தன் புருஷனோட கூட வருகிற போதெல்லாம், அவனுக்கு ஒரு சின்ன சட்டையை தைத்து கொண்டு வருவாள்,
அவனுக்கு ஒரு சின்ன சட்டையை தைத்து கொண்டு வருவாள். நீங்க பாருங்க, இந்த அண்ணாள் வருஷத்துக்கு ஒரு தடவை பண்டிகை கொண்டாடும்படி வர அந்த நேரத்தில் அப்படி பிள்ளைய பார்த்துட்டு போறது வழக்கம். பிள்ளைய பார்க்கறதுக்குனே அவ வந்து வர்றது கிடையாது. பண்டிகை கொண்டாட வரும்போது அப்படியே பிள்ளைய பார்த்துட்டு, எப்படி பாருங்க நல்லா இருக்கியா, நல்லா கத்திர கூலி செய் அப்படின்னு சொல்லிட்டு போவான். அப்படி போகும் பொழுது பெற்ற கடனுக்காக வரும்பொழுது ஒரு சின்ன சட்டை, சின்ன பையன் சின்னதா ஒரு சட்டை தேய்ச்சி கொண்டு வந்து இந்தாப்பா போட்டுக்கோ. ஒரு சட்டை கொண்டு வந்து பாருங்க, அவனுக்கு ஒரு சின்ன சட்டை, பெரிய பண்டலா கொண்டு வந்து கொடுக்கல, ஒரு வருஷத்துக்கு வேண்டியதான ஒரு பெரிய மூட்டையா கொண்டு வந்து கொடுத்துட்டு போல, ஒரு சின்ன சட்டை, வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு சட்டை கொண்டு வந்து கொடுத்துட்டு போல. இந்த ரெண்டு வசனங்களை பார்த்தீங்கன்னா அவனுடைய காஸ்டியூம் ரொம்ப அழகா சொல்லியிருக்கு. 19 வசனத்தில் நம்ம இப்ப படிச்சோம், அவருடைய தாய் அவனுக்கு ஒரு சின்ன சட்டையை தைத்து கொண்டு வந்து கொடுக்கிறார். அந்த 18 வசனத்தில் பார்த்தீங்கன்னா அவனுடைய காஸ்டியூம், ரியல் காஸ்டியூம் என்னன்னு போட்டிருக்கு. சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான், சணநூல் ஏபோத்தை தரித்தவனாய் கர்த்தருக்கு முன்பாக பணிவிடை செய்து கொண்டிருந்தான். ஆனா இவன் என்ன ட்ரெஸ் போட்டிருக்கான் தெரியுமா? சணல் நூல் தரித்த ட்ரெஸ் போட்டிருந்தான், சணல் நூல் ஏபோத்தை தரித்தவனாயிருந்தான். சணல் நூல் என்ன தெரியுமா? கோணிச்சாக்கு. இப்ப அந்த கோணிச்சாக்கு கூட போயிடுச்சு நினைக்கிறேன், எல்லாமே பிளாஸ்டிக் வேற மாதிரி வந்துருச்சு. பழைய இதில் பார்த்தீங்கன்னா இருக்கும் கோணிச்சாக்கு, ஜூட், சணல் நூல். இப்ப இருக்கிறவங்க அது கூட தெரியாது. அந்த கோணிச்சாக்குல ஒரு சட்டை தச்சு போட்டா எப்படி இருக்கும்? சணல் நூல் ஏபோத்து. தாய் இவனுக்கு என்று வருஷத்துக்கு ஒரு சட்டை கொண்டு கொடுக்கிறார். அந்த சட்டை கூட இந்த பிள்ளை ஆசையா எடுத்து போட்டுட்டு அழகு பார்க்கல. வருஷத்துக்கு ஒருத்தர் அம்மா வாங்கி கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு கொண்டு வந்தாங்கன்னு சொல்லிட்டு அதை கூட எடுத்து போட்டு பார்த்து அழகு பார்த்து அதை வச்சு இன்ட்ரெஸ்டா இல்லை. அந்த பிள்ளையினுடைய ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா சணல் நூல் ஏபோத்தை தரித்து கொண்டு கர்த்தருக்கு பணிவிடை செய்தான். இதுதான் சாக்ரிஃபைஸ். நாலாவது நம்ம லைஃப், மூன்றாவது நம்ம லைஃப்ல ஒரு சாக்ரிஃபைஸ் இருக்கணும்.
ஆண்டவருடைய வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற வேண்டுமானால் கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ணணும். சும்மா ஆண்டவருடைய வார்த்தை நிறைவேறிடாது, கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ணணும். உங்க தூக்கத்தை கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியிருக்கும், உங்க சாப்பாட்டை கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியிருக்கும், உங்களுடைய சொந்த வேலைகளை செய்கிற காரியத்தை கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியிருக்கும், உங்க குடும்பத்தோடு செலவு பண்ணுகிற நேரத்தை கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியிருக்கும், உங்களுடைய வேலையிலே நீங்க செய்கிற செலவிடுகிற நேரத்தை கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியிருக்கும், ஃப்ரெண்ட்ஸோட பேசுறது கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியிருக்கும். இப்படி எத்தனையோ காரியங்கள், டிவி பார்க்கறது, நியூஸ் பேப்பர் படிக்கிறது, இதெல்லாத்தையும் கூட கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியிருக்கும். சாக்ரிஃபைஸ் பண்ணாம உங்களுடைய லைஃப்ல ஆண்டவருடைய வார்த்தையை நீங்க நிறைவேற பெற்றுக்கொள்ள முடியாது. அவனுக்கு சட்டை இருந்துச்சு, அவங்க அம்மா கொண்டு வந்து கொடுத்தாங்க, ஆனால் அவங்க அம்மா கொடுத்த சட்டை தூக்கி வச்சுட்டான். வைத்துக் கொண்டு சணநூல் ஏபத்தை தரித்து கொண்டு அவன் கர்த்தருக்கு பணிவிடை செய்தான். கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ணணும். ஆண்டவர் எனக்கு இந்த வார்த்தையெல்லாம் நிறைவேற்றல, ஆண்டவர் இப்படி எல்லாம் சொல்லியிருக்கிறார், எனக்கு ஒண்ணுமே நடக்கல சொல்றோம். இப்படி எல்லாம் பைபிள்ல வாக்குத்தத்தம் இருக்குது, எனக்கு ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது. ஏன் நடக்கணும், எதுக்காக உங்களுக்கு நடக்கணும்னு கேட்கிறேன் நான். நீங்க என்ன செய்தீங்க, எந்த லெவல் உங்களுடைய லைஃப் ஆண்டவருக்கு சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கிறீங்க, உங்க வாழ்க்கையில் ஆண்டவருக்கு முதலிடம் கொடுத்து அதற்காக நீங்கள் செலுத்தின கிரயம் என்ன, அதற்காக நீங்க செலுத்தின கிரயம் என்ன? அது இல்லாம ஆண்டவருடைய வார்த்தை நடக்கணும்னு என்ன தைரியத்தில் நம்ம எதிர்பார்க்கிறோம்? சான்ஸ் கிடையாது. ஆண்டவருடைய வார்த்தை மட்டும் நமக்கு நிறைவேறணும், ஆனால் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற வாழ்க்கையை மட்டும் நம்ம வாழ மாட்டோம். இது என்ன நியாயம்? இது கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ணணும், உங்க நேரத்தை ஒதுக்கணும், வேதத்தை வாசிக்க ஜெபிக்க நேரத்தை ஒதுக்கணும், சில காரியத்தை இழக்கணும். அப்படிதான் வர முடியும், அப்படிதான் வர முடியும். சும்மா அப்படி ஹாய் அப்படி இப்படி இருந்துட்டு ஆண்டவர் சொன்னதெல்லாம் நடக்கணும், நடக்காது, ஒருபோதும் நடக்காது. நிறைய பேருடைய லைஃப் கொஸ்டின், ஏன் பைபிள் இப்படி சொல்லியிருக்கிறது, ஏன் எனக்கு நடக்கல? நடக்காது, நடக்காது. கொஞ்சமான சாக்ரிஃபைஸ் இல்லைன்னு நடக்காது. ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த ஒரு அர்ப்பணிப்பு நமக்கு ரொம்ப அவசியம். என்னுடைய வாழ்க்கையில் இந்த அர்ப்பணிப்பு இருந்துச்சு. சணநூல் ஏபோத்தை தரித்துக் கொண்டு அவன் கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். இன்னைக்கு சொல்றேன், உங்க லைஃப்ல எதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில சுய விருப்பத்தில் நடந்துட்டு இருக்கிறீங்களோ கொஞ்சம் தூக்கி எறிங்க, சாக்ரிஃபைஸ் பண்ணுங்க. ஆண்டவரோடு தேவ சமூகத்தில் நேரத்தை செலவிட, ஜெபிக்க, வேதத்தை வாசிக்க, ஆண்டவருக்காக எதையாகிலும் செய்ய சில விஷயத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணாதான் உங்களுக்கு கிடைக்கும். அதே வாழ்க்கையை வாழ்ந்துட்டு நான் ஆண்டவருக்காக வாழ்ற ஆண்டவரை ஆசீர்வதிக்கினா நடக்கவே நடக்காது, கொஞ்சம் கூட நடக்காது. உங்க லைஃப் ஸ்டைல் மாறணும். ஆண்டவருக்கு முதலிடம் கொடுத்து சில காரியங்களை நீங்க இழக்கணும். நல்ல ட்ரெஸ் அவன் இழந்து, தன் தாய் கொண்டு வந்து கொடுத்த அந்த நல்ல ட்ரெஸ் இழந்து சணநூல் ஏபத்தை போட்டான். சில விஷயம் சாக்ரிஃபைஸ் பண்ணாம நடக்காது. அடுத்ததாக, நான்காவதாக, 21 வசனத்தை வாசிக்கிறான்.
அப்படியே கர்த்தர் அன்னாளை கடாட்சித்தார்.
அவள்
கற்பந்தரித்து 3 குமாரரையும் 2 குமார்த்திகளையும் பெற்றாள்.
சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான்.
கர்த்தருடைய சந்நிதியில் வளர்ந்தான்.
4 காரியம், சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான், கர்த்தருடைய சந்நிதியில் வளர்ந்தான். சும்மா வளர்ந்தான் கிடையாது, கர்த்தருடைய சந்நிதியில் வளர்ந்தான். ஆண்டவருடைய வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற வேண்டும் என்றால் கர்த்தருடைய சந்நிதியில், அதாவது ஆவிக்குரிய விதத்திலே நாம் வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்க வேண்டும். ஆவிக்குரிய வளர்ச்சி கர்த்தருடைய சந்நிதியில் வளர வேண்டும். இன்னைக்கு நம்ம எல்லாத்திலையும் வளர நினைக்கிறோம். படிப்பில் வளரணும், வேலையில் ப்ரமோஷன் வரணும், சேலரியில் இன்கிரிமெண்ட் வரணும், வீடு பெருசா வேணும், வண்டி வச்சிருக்கிற வண்டி அதோட அடுத்த லெவலுக்கு வண்டி வாங்கணும், எல்லா விதத்திலையும் வளர்ச்சி. ஆவிக்குரிய காரியத்தில் மட்டும் வளர்றதே கிடையாது.
ரட்சிக்கப்பட்டு 10 வருஷம் ஆச்சு, 7 வருஷம் ஆச்சு, அதே நிலைமைதான். எந்த மாற்றமும் இல்லாத ஒரு நிலைமை இருக்கு. உங்கள் வாழ்க்கையில் வளர்ச்சி இருக்கணும், முதிர்ச்சி வரணும். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு நம்ம வளர்ந்துகிட்டே இருந்தாதான் அடுத்த லெவல் கர்த்தர் செய்வார். தெரியுமா, வளர்ந்துகிட்டே இருந்தா அடுத்தது கிடைக்கும். இப்போ எடுத்துக்கங்க, ஒரு உலக பிரகாரமா நான் பேசுறேன். ஒரு குழந்தை இருக்குது, சின்ன பையன், அடுத்த ஸ்கூலுக்கு அனுப்புறோம். அந்த பிள்ளைக்கு நம்ம கொடுக்கிற பொருளை ரொம்ப காஸ்ட்லி கொடுக்க மாட்டோம் ஓரளவுக்கு, ஏன்னா இந்த பிள்ளை தொலைச்சிட்டு வந்துடும், அதனால எதையும் காஸ்ட்லியா கொடுக்க மாட்டோம். ஒரு கோல்டு ரிங் கொடுக்க மாட்டீங்க, செய்ய மாட்டீங்க. ஆனா அந்த பிள்ளை வளரும் பொழுது ஒரு பொறுப்பு வருது. வளர்ச்சி அடையும் போது அந்த பிள்ளையை நம்பி ஒரு காஸ்ட்லியான பொருளை கொடுத்து அனுப்புவீங்க, ஒரு பணமோ அல்லது ஒரு பொருளோ. அந்த பிள்ளை வளர வளரதான் அதுக்கு ஏத்த விதத்தில் மேலானது பெற முடியும் பெற்றோர் இடத்துல. வளர்ச்சி இல்லாட்டி கொடுக்க முடியாது. இன்றைக்கு ஆண்டவர் நம்மளை நம்பி விசேஷமான ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியல. ஏன் தெரியுமா? வளர்ச்சி இல்ல, இன்னும் குழந்தையாவே இருக்குது. இந்த குழந்தையை நம்பி எப்படி கொடுக்கிறது? யோசிச்சு பாருங்க, குழந்தையாவே இருக்குது. இந்த குழந்தையை நம்பி எப்படி காஸ்ட்லியான பொருளை கொடுக்கிறது? குழந்தையை நம்பி எப்படி வேல்யூபிளான காரியத்தை கொடுக்கிறது? குழந்தையை நம்பி எப்படி பெரிய பொறுப்பை கொடுக்கிறது? கொடுக்க முடியல. காரணம் என்ன? வளர்ச்சி இல்லை. உங்க லைஃப் திருப்பி பாருங்க, ரட்சிக்கப்பட்ட எத்தனை வருஷம் ஆச்சு? ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டு எத்தனை வருஷம் ஆச்சு? இன்றைக்கு கிராஜுவலா எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கிறோம்? உங்களுடைய மெச்சூரிட்டி, ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி எவ்வளவு வந்திருக்குது? எத்தனை பேரை நம்ம கிறிஸ்துவுக்குள் நடத்தி இருக்கிறோம்? எத்தனை பேருக்கு நம்ம கிறிஸ்துவை குறித்த அந்த ஆலோசனை கொடுத்திருக்கிறோம்? எத்தனை பேருக்கு நம்ம சொல்லத்தக்க விதத்தில் நம்முடைய முதிர்ச்சி அடைஞ்சிருக்கிறோம்? எந்த அளவுக்கு நம்முடைய ஜெப வாழ்க்கையில வளர்ச்சி, எந்த அளவுக்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில பக்குவம் அடைஞ்சிருக்கிறோம்? வளர்ச்சி, வளர்ச்சி, வளர்ச்சி ரொம்ப முக்கியம். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் கர்த்தருடைய சன்னதியில் வளர்ந்தான். தேவ சமூகத்தில் வளரணும், தேவ சமூகத்தில் வளரணும். ஒரே மாதிரி இருக்கக்கூடாது. இது எல்லாமே நம்ம லைஃப்ல இருக்கிற ஃபால்ஸ். நான் சொல்றேன், இதெல்லாம் இந்த தவறுகள். இது எல்லாமே ஆண்டவருடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற முடியல. ஆண்டவரால் நமக்கு சொன்னதை செய்ய முடியல, ஏன்னா வளரல. பிள்ளைக்கு நம்ம சொல்றோம், உனக்கு எல்லாம் அதெல்லாம் செய்வேன், வாங்கி வச்சிருக்கிறேன், ஆனா கொடுக்க முடியல, வளர மாட்டேங்குது. அப்ப கொடுக்க முடியல, நம்பி கொடுக்க முடியல. உனக்கு நான் இது கொடுக்கறேன், இதெல்லாம் உனக்கு செய்யறேங்கிறோம். ஆனா அந்த பிள்ளை வளராத பட்சத்தில் மெச்சூரிட்டி இல்லைன்னா கொடுக்க முடியல. நம்மகிட்ட இருக்குது, கொடுக்கறதுக்கு நம்மகிட்ட இருக்குது. உங்க பிள்ளைக்கு நீங்க காசுலேயே ஒண்ணு வச்சிருப்பீங்க, வாங்கி வச்சிருப்பீங்க, கொடுக்கணும்னு ஆசைப்படுவீங்க, வாங்கி வச்சிருக்கிறீங்க. ஆனா அந்த பிள்ளைக்கு அதை ஹேண்டில் பண்ணக்கூடிய வளர்ச்சி இல்லைன்னு என்ன பண்றது? எப்படி கொடுக்கிறது? உங்ககிட்டே தான் இருக்கும், அது உங்க பிள்ளை கைக்கு வராது. இதேதான் ஆண்டவர் கையில் இருக்குது. நிறைய பேருக்குரிய ஆசீர்வாதம் ஆண்டவர் கையிலேயே உட்கார்ந்துட்டு இருக்குது, நம்ம கைக்கு டிரான்ஸ்பர் ஆக மாட்டேங்குது. அவர் கையில் இருக்குது, உங்களுக்காகவே வச்சிருக்கிறது, உங்களுக்காகவே வாங்கினது, உங்களுக்காகவே பிரதிஷ்டை பண்ணது, உங்களுக்காகவே திட்டமிட்டது ஆண்டவர் கையில் இருக்குது. ஆனா அது ஆண்டவர் உங்க கையில கொடுக்க முடியல. பார்க்கிறார், உங்க லைஃப பார்க்கிறார், வளர்ச்சி இல்லை. உங்க லைஃப பார்க்கிறார், உங்களை நம்பி கொடுக்க முடியாது. ஏன்னா அதை யூஸ் பண்ணக்கூடிய மெச்சூரிட்டி இல்லை, அதை பயன்படுத்தக்கூடிய லெவல்ல நீங்கள் பக்குவம் அடையல. எப்படி கொடுக்கிறது? கொடுக்க முடியல. ஆண்டவர் நம்மை நம்பி கொடுக்கணும்னா அதுக்குரிய வளர்ச்சி கண்டிப்பா இருக்கணும், ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி இருக்கணும், ஆவிக்குரிய முதிர்ச்சியில வரணும், உங்கள் வாழ்க்கையை பக்குவம் அடைஞ்சிருக்கணும். அதுக்கேத்த மாதிரிதான் ஆண்டவர் கொடுத்துட்டே வருவார். நம்ம ஒரே லெவல் நின்றுட்டே இருந்தோம்னா ஆண்டவர் எதையும் நம்மளை நம்பி கொடுக்க மாட்டார். தெரியுமா? கொடுக்க மாட்டார். நீ ஹோல் பைபிள்ல பாருங்க, அதுதான் சாட்சி. ஒவ்வொருத்தருடைய லைஃப் ஆண்டவர் எப்படி எல்லாம் ஒவ்வொருத்தர் ஆசீர்வதிச்சார், எல்லாருடைய லைஃபையும் பாருங்க, அதுதான் சாட்சி. என் லைஃப்லயும் கிட்டத்தட்ட 34 வருஷம் ஆக போகுது, இதுதான் என்னுடைய வாழ்க்கையில் நான் கண்ட உண்மை. ஆவிக்குரிய வளர்ச்சி அடைய 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 ஆண்டவர் அடுத்த காரியத்தை செய்து கொண்டிருக்கிறத நான் பார்க்கிறேன். அதுதான் செய்யற அடுத்த லெவல். நம்முடைய வளர்ச்சி அதிகரிக்கும் போது ஆண்டவர் நம்மளை நம்பி கொடுக்கிறதும் அதிகமாகி கொண்டே இருக்கும். அதனாலே சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் தேவ சமூகத்தில் வளர்ந்து கொண்டிருந்தான். 5வது காரியம், மூன்றாம் அதிகாரத்திலே முதல் வசனத்தை வாசிக்கலாம். 1 சாமுவேல் 3:1.
சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான், ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். அந்நாட்களிலே கர்த்தருடைய வசனம் அபூர்வமாயிருந்தது, பிரத்யட்சமான தரிசனம் இருந்ததில்லை.
போதும். இங்கே பார்க்கும் பொழுது சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். 18 வசனத்தில் பார்க்கும்போது அதற்கு இதுக்கு ஒரு வித்தியாசம் இருக்கு பாருங்க. ஏபோத்தை தரித்தவனாய் கர்த்தருக்கு முன்பாய் பணிவிடை செய்து கொண்டிருந்தான். 18:2-18 பார்த்தீங்கன்னா, ஏபோத்து தரித்தவனாய் கர்த்தருக்கு முன்பாக பணிவிடை செய்தான். ஆனா 3:1 பார்த்தீங்கன்னா, பிள்ளையன்தான் ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். இங்க ஏலிக்கு முன்பாக பணிவிடை செய்தான். இது ரொம்ப முக்கியம். ஏலிக்கு முன்பாக பணிவிடை செய்தார். முதல்ல பார்க்கும்போது கர்த்தருக்கு பணிவிடை செய்தான். இப்ப அடுத்தது ஒன்னு கூட ஒன்னு இன்க்ளூட் ஆயிடுச்சு. இந்த 5வது காரியம் கூட இன்க்ளூட் ஆயிடுச்சு. ஏலிக்கு முன்பாய் கர்த்தருக்கு பணிவிடை செய்தார். இந்த ஏலிக்கு முன்பாய் கர்த்தருக்கு பணிவிடை செய்யறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. ஆண்டவருக்கு டைரக்டா அப்படி பண்ணிட்டு போயிருந்தது வேற. ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்தான்றது அது கொஞ்சம் வேற விஷயம். இந்த ஏலி ஒரு வயதான மனுஷன். இந்த மனுஷன் இன்னும் சொல்ல போனா ஒரு ஆவிக்குரிய சென்ஸ் கூட இல்லை. இந்த 3வது அதிகாரத்தை நீங்க ஃபுல்லா படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், ஆவிக்குரிய சென்ஸ் இல்லை. ஏன்னா அந்த முதல் வசனமே சொல்லியிருக்கு, அந்நாட்களில் கர்த்தருடைய வசனம் அபூர்வமாய் இருந்தது, பிரத்யட்சமான தரிசனம் இருந்தது இல்லை. அந்த வசனமே சொல்லிடுச்சு, ஃபர்ஸ்ட் வசனமே சொல்லிடுச்சு. அந்த நாட்களில் இவன் ஆசாரியன், இந்த ஏலி. அப்படி இருக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை அபூர்வமா இருந்துச்சுன்னா என்ன? இவன் கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ளாத ஒரு மனுஷனா இருக்கு. அபூர்வமா என்னைக்காவது ஒரு நாள் இந்த ஏலியிட்ட ஆண்டவர் எதையோ சொல்லியிருப்பார் போல இருக்குது. என்னைக்காவது ஒரு நாள் அபூர்வமா. அடுத்து பிரத்யட்சமான தரிசனம் இல்லை, ஆண்டவர் அதை சொன்னார் அப்படின்னு பிரத்யட்சமாய் சொல்லக்கூடிய ஒரு லைஃப் இந்த ஏலிக்கு இல்லை. அவனுக்கு கீழே இவன் உட்கார்ந்து வேலை செஞ்சிட்டு இருக்கான். அப்படி இருக்கும் பொழுது இதை நம்ம கவனிக்கணும். பக்தி இல்லாத ஒரு ஆசாரியனுக்கு கீழே இருந்து இவன் வேலை செய்துட்டு இருக்கான். கர்த்தருக்கு பணிவிட செய்யணும். இன்னைக்கு சொல்றேன், ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே உங்களுக்கு நியமித்திருக்கிற நன்மைகளை நீங்கள் பெறுவதற்கு உங்க சூழ்நிலை கொஞ்சம் கவனிக்கணும். பக்தி இல்லாத ஒரு ஆசாரியனுக்கு கீழே இன்னைக்கும் நீங்க ஒர்க் பண்ற ஸ்பாட்டா இருக்கலாம், உங்களுடைய சுற்றிலும் இருக்கிற சூழ்நிலையா இருக்கலாம், யாரோ ஒருத்தருக்கு கீழே இருக்கிறீங்க. அந்த நபர் ஒருவேளை பக்தி இல்லாத நபரா இருக்கலாம். உங்களை சுற்றிலும் இருக்கிற நபர் பக்தி இல்லாத ஒரு சூழ்நிலைகளுக்கு நடுவில் இருக்கலாம். பக்தி இல்லாத பேரண்ட்ஸ், பக்தி இல்லாத மேலதிகாரிகள், பக்தி இல்லாத சூழ்நிலைகள், இப்படி ஏதோ பக்தி இல்லாத நபர்களுக்கு நடுவில் நீங்கள் இருக்கலாம். அதன் நடுவிலே நீங்கள் ஆண்டவருக்கு செம்மையாய் நீங்க நடக்கணும். இதுல பாத்தீங்கன்னா, இந்த 3வது அதிகாரத்தில் முதல் 10 வசனங்களை பாத்தீங்கன்னா, திடீர்னு அவனுக்கு கர்த்தருடைய சத்தம் வருது இல்லையா. 4வது வசனத்துல பார்க்கும் பொழுது 3:4 வாசிக்கலாமா?
தேவனுடைய பெட்டி இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்தில் தேவனுடைய விளக்கு அணைந்து போகும் முன்னே சாமுவேலும் படுத்துக் கொண்டிருந்தான். அப்பொழுது கர்த்தர் சாமுவேலை கூப்பிட்டார்.
அதற்கு அவன்
இதோ இருக்கிறேன் என்று சொல்லி ஏலியினிடத்தில் ஓடி இதோ இருக்கிறேன் என்னை கூப்பிட்டீரே என்றான். அதற்கு அவன்
நான் கூப்பிடவில்லை,
திரும்பி போய் படுத்துக்கொள் என்றான். அவன் போய் படுத்துக்கொண்டான்.
கொஞ்ச நேரம் ஆகுது, இன்னொரு முறை திரும்பி சாமுவேலே அப்படின்னு ஒரு சத்தம் கேட்குது. திரும்பி ஓடுறான் ஏலிக்கிட்ட, என்னை கூப்பிட்டீரே. திரும்பி ஏலி சொல்றான், இல்லப்ப நான் கூப்பிடல. திருப்பியும் 3வது முறை சாமுவேலே, திருப்பியும் ஒரு சத்தம் கேட்குது, ஆடிபிள் வாய்ஸ். ஏலிக்கிட்ட மறுபடியும் ஓடுறான், என்னை கூப்பிட்டீரே. அப்பதான் ஏலிக்கு புத்தி உரைக்குது, கர்த்தர் கூப்பிடுறார் போலக்கு. திரும்பி இவனுக்கு மேல் இருக்கிறதான் இந்த ஏலி, சாமுவேலுக்கு மேல் இருக்கிற ஏலி ஒரு பக்தி உள்ளவன் அல்ல. ஆனாலும் எந்த ஒரு முறுமுறுப்பு இல்லாமல், எந்த ஒரு சலிப்பு இல்லாமல் அவன் கர்த்தருடைய காரியத்தை அவன் செய்து கொண்டே இருக்கிறான். இன்னைக்கு சொல்ற ஆண்டவர் உங்களை உங்கள் வாழ்க்கையிலே உங்களுக்கு நியமித்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிறதற்கு உங்களை பக்குவப்படுத்த வேண்டியது அவசியம். புரியுதா? நம்மளை பக்குவப்படுத்தணும், உங்களை ப்ரிப்பேர் பண்ணணும். ப்ரிப்பரேஷன் என்பது ஒரு செய்தியை கேட்பதனாலேயோ பைபிளை படிக்கிறதுனாலயோ நீங்க ப்ரிப்பேர் ஆகிட மாட்டீங்க. உங்களை சுற்றிலும் இருக்கிற மனுஷர் மூலமாய், உங்களுக்கு மேல இருக்கிற மனுஷர் மூலமாய் ஆண்டவர் உங்களை பக்குவப்படுத்துவார். பக்தி இல்லாத ஒருவனுக்கு கீழே வேலை செய்யறதுன்றது விளையாட்டு காரியம் கிடையாது. இன்னைக்கு உடைய லைஃப்ல அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருக்கலாம், முறுமுறுப்பு இல்லாமலும் சலிப்பில்லாமலும் எந்த விதமான கேள்விகளை எழுப்பாமலும் ஆண்டவரையே முன்வைத்து நீங்கள் பக்குவமடைய வேண்டும். பக்குவமடைய வேண்டும், பக்குவமடையணும். தெரியுமா, சில நிந்தனைகள் வரும், சில அவமானங்கள் வரும், சில கடினமான சொற்கள் வரும், சில காரியங்கள் வரும், தேவையில்லாத பழி சொற்கள் வரும், இதெல்லாம் வரும், அநியாயமாய் தூஷிக்கப்படுகிறது வரும். அதன் நடுவிலும் முறுமுறுப்பு இல்லாமல் நீங்கள் பக்குவம் அடைய வேண்டும். நீங்கள் பக்குவம் அடைய வேண்டும், பக்குவம் அடையணும். அங்கதான் ஆண்டவர் உங்களை நெக்ஸ்ட்ல தூக்குவார், அங்கதான் ஆண்டவர் பேசினார். சொல்லும்போது எலிஃபில ரொம்ப திரும்பி பார்க்கறேன், இதெல்லாம் நான் கடந்து தான் வந்திருக்கிறேன். நான் ரட்சிக்கப்பட்டதிலிருந்து கர்த்தர் என்ற ஒரு சபையில கொண்டு போய் அடிப்படையிலிருந்து அப்படியே கொண்டு வந்தார். 13 வருஷம் ஒரு இடத்துல இருந்து அது நடுவில் எனக்கு நிறைய காரியம், இந்த சாமுவேலுக்கு பேசுறது போல நிறைய விஷயங்களின் எதிர்காலத்தை பத்தி நிறைய ஆண்டவர் பேசியிருந்தார். அடுத்தடுத்து என்னென்ன செய்ய போறேன் லைஃப்ல. 13 வருஷம் உண்மையாய், உண்மைனா உண்மையிலேயே உண்மையாய் ஆண்டவருக்கு மனுஷருக்கு முன்பாக நான் கர்த்தருக்காக நின்று இருக்க. சாமுவேல் எப்படி ஓடினான, கூப்பிட்ட உடனே ஓடினா அது போல நான் ஓடுவேன். அந்த மாதிரி கடைசி நடந்தது என்ன தெரியுமா? 13 வருஷம் முடியும் பொழுது ஆண்டவருடைய நேரம் வந்துச்சு எனக்கு தெரிஞ்சது, ஆனால் மேல இருக்கிறவங்களுக்கு அது தெரியல. நிந்தனை நாள் நிந்தனை, வேதனை நாள் வேதனை, நொறுக்கப்பட்டு கிட்டத்தட்ட 1.5 மாசம் நொறுங்கி போனேன். பயங்கரம் ஆண்டவர் உடைச்சு பீஸ் பீஸ் ஆக்கினார். காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் இருதயம் உடைஞ்சு கண்ணீராவே இருக்கும். அநியாயமாய் பல விஷயங்கள் நொறுக்கப்பட்டு, அப்படி நொறுக்கப்பட்ட போது கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தர் அதுதான் என்ன ஷேப் பண்ணார். அது வரைக்கும் நான் இல்லாத செய்யாத ஜபங்கள், அந்த 1.5 மாசம் என் லைஃப்ல ஜபம் பீக்ல போயிடுச்சு. வாழ்க்கையே ஜபம், வேற எதுவுமே கிடையாது, சாப்பாடு தண்ணி கிடையாது, அப்படியே போயிடுச்சு. 1.5 மாசம் அப்படி கர்த்தர் அப்படியே ஷேப் பண்ணாரு. அது முன்னாலிருந்தே அப்படியே ட்ரெயின் பண்ணிட்டு வந்து ஒரு கட்டத்துல உச்சத்துல கொண்டு வந்தார். அப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் தேவ சமூகத்திற்கு ஆண்டவருடைய சத்தத்தை நேரா கேட்டேன். மகனே, ஆபிரகாம் ஒருவனாய் இருக்கையில் நான் அவனை அழைத்தது போல நான் உன்னை அழைத்திருக்கிறேன், நீ எனக்கென்று ஒரு ஊழியத்தை ஸ்தாபி அப்படின்னா. அங்கதான் லிப்ட் ஆச்சு, அடுத்த லெவல் லிப்ட் பண்ண. அது வரைக்கும் அப்படியே போயிட்டு இருந்தது. என் நம்பி ஆண்டவர் உன்னை கொடுத்தார், நம்பி கொடுத்தார். அது வர்ற வரைக்கும் சொல்றேன், ஆண்டவர் அப்படியே உடைச்சு என்னை பக்குவப்படுத்தினார். அந்த உருவாக்குதல் தான் அடுத்த லெவலுக்கு ட்ரெயின் அப் ஆகி போக முடிச்சது. ஆண்டவர் உங்களுக்கு மேலாக பக்தி இல்லாதவங்களை சிலர் வைப்பார். புரியுதுங்களா? உங்களை புரிஞ்சுக்காத சிலரை வைப்பார். அது உங்க குடும்பத்து ஆட்களா இருக்கலாம், உங்களை சுற்றிலும் இருக்கிறவங்களா இருக்கலாம், நீங்க வேலை செய்யற இடத்துல இருக்கலாம், யாராவது இருப்பாங்க. அந்த புரிஞ்சுக்காத நபர்கள் உங்களை நிந்திப்பாங்க. நீங்க முறுமுறுக்காதீங்க, என்ன ஆண்டவரே இவெல்லாம் இப்படி பேசுறாங்க, நீ பார்த்துட்டு பேசாம இருக்கிறீரே, இப்படி எல்லாம் என்ன குறிச்சு செய்யறாங்க, நீர் அமைதியா இருக்கிறீரே. முறுமுறுக்காதீங்க, கேள்வி கேட்காதீங்க. முறுமுறுப்பு இல்லாமலும் சலிப்பில்லாமலும் ஆண்டவரை முன் வைத்து போங்க. அங்கதான் ஆண்டவர் கூட ப்ரிப்பேர் பண்றாரு, ப்ரிப்பேர் பண்றாரு. இந்த ஏலிக்குள்ள வச்சுதான், ஏலியின் கீழே வச்சுதான் சாமுவேலை ப்ரிப்பேர் பண்ணார். டைம் வந்தது, ஆண்டவர் அவனோடு பேச ஆரம்பித்தார். இந்த அதிகாரம் முடியறதுக்குள்ள, இந்த மூணாம் அதிகாரம் முடியறதுக்குள்ள கர்த்தர் அவனுக்கு சொன்ன நல்வார்த்தைகள் ஒன்றாகிலும் தரையிலே விழுந்து போகவில்லை என்ற சாட்சி வந்துருச்சு. ஆண்டவர் அவனுடைய லைஃப்ல ஆண்டவர் சொன்னதெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டார், செய்ய ஆரம்பிச்சிட்டார். சொன்னதை செய்து கொண்டே போய் கொண்டு இருக்கிறார். இன்னைக்கு சொல்றேன், உங்க லைஃப்ல ஆண்டவர் சில காரியத்தை செய்யறதுக்கு பிளான் பண்ணியிருக்கார். அதற்கு நீங்கள் ரெடியாகணும், ரெடியாகணும். அது ரெடி ஆகும் போது கர்த்தர் சொன்னதெல்லாம் நடக்கும். ஆனால் இன்னைக்கு நம்ம அதற்குரிய ஒரு பக்குவம் அடையாத காரணத்தினாலே ஆண்டவர் சொன்னது நமக்கு நடக்க மாட்டேங்குது, நமக்கு கேள்விதான் எழும்புது. ஆண்டவர் கையில் இருக்குது கொடுக்கிறதுக்கு, ஆனால் அவரால் நம்மளை நம்பி கொடுக்க முடியல, அந்த ஆசீர்வாதத்தை நம்பி கொடுக்க முடியல. இந்த ஆசீர்வாதத்தை இவன் எதிர்பார்க்கிறபடி கொடுத்துட்டா இவன் கெட்டு போவான் ஆண்டவர் நினைக்கிறார். ஏன்னா அதுக்குரிய பக்குவம் இல்லை, அதை ஹேண்டில் பண்ணக்கூடிய காரியம். அதனால ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடியல. நம்ம எதிர்பார்க்கிற ஆசீர்வாதத்தை கொடுத்தா இவன் ஆவிக்குரிய வாழ்க்கை விட்டு ஓடி போயிடுவான். ஆண்டவருக்கு தெரியும், பக்குவம் இல்லை, வளர்ச்சி இல்லை, முதிர்ச்சி இல்லை. அதனாலதான் ஆண்டவர் கொடுக்க மாட்டேங்கிறார். இவனுக்கு இந்த ஆசீர்வாதத்தை கொடுத்து இவன் ஆத்மாவை இழந்து இவன் நரகத்துக்கு போறதை விட கொஞ்சம் இழுத்து பிடிச்சு வைப்போம்னு கருத்து பிடிச்சு வைக்கிறார். அதான் நடக்குது. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியத்தை வச்சிருக்கிறார். அவர் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் நடக்கும், ஒரு வார்த்தையும் தவறி போகாது. தவறி போதுனா அதுக்கு ஆண்டவர் பொறுப்பு அல்ல, நம்ம தான் பொறுப்பு. நம்மளை கவனிக்கணும், ஒப்பு கொடுக்கலாம், ஜெபிக்கலாம். Glory to Jesus. ஸ்தோத்திரம் உமக்கு நன்றி ஆண்டவரே. கர்த்தர் இந்த நாளிலும் கூட நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்க நல்ல வார்த்தைகளை எல்லாம் வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார். அதை நமக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். அந்த வார்த்தைகள் நம்மை உருவாக்கி நம்மை ஆசீர்வாதமான பாதையில் கொண்டு செல்லும். ஸ்தோத்திரம். சாமுவேல் வளர்ந்தான், கர்த்தர் அவனுடனே கூட இருந்தார். அவர் சொன்ன நல்வார்த்தைகள் ஒன்றாயினும் தரையிலே விழுந்து போகவில்லை என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. தேவ பிள்ளையே, ஆண்டவரை புரிந்து கொள்ளுங்கள். யோசுவாவின் நாட்களில் சொல்லப்பட்டது, கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு சொன்ன நல்வார்த்தைகள் ஒன்றாயினும் தரையிலே விழுந்து போகவில்லை. மோசேயின் நாட்களில் கர்த்தர் சொன்னார், பொய் சொல்வதற்கு தேவன் மனிதன் அல்ல, மனமாறுவதற்கு அவர் மனு புத்திரனும் அல்ல. அவர் சொன்னதை செய்கிறவர், வசனித்ததை நிறைவேற்றுகிற ஆண்டவர் அவர். கர்த்தர் தம்முடைய சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் தம்முடைய வார்த்தைகளை மகிமைப்படுத்தி இருக்கிறார். இதுதான் ஆண்டவர். இன்றைக்கும் ஆண்டவருக்கு நம்மை குறித்த ஒரு நோக்கம் உண்டு. நல் வார்த்தைகள் அவர் வச்சிருக்கிறார், அதை நிறைவேற்றணும்னு ஆசைப்படுறார். என்ன செய்யும்? ஃபர்ஸ்ட் காரியம், சாமுவேல் இந்த உலகத்தில் பிறந்தது ஒரு பிரதிஷ்டையின் மூலமாக பிறந்தவன், ஒரு பிரதிஷ்டையிற்குள்ளிருந்து அவன் பிறந்தவன். இயேசு கிறிஸ்துவின் பிரதிஷ்டைக்குள்ளே இருந்து நீங்களும் நானும் மறுபடியும் பிறந்திருக்கிறோம். அன்னாளுடைய பிரதிஷ்டை சாமுவேல் பிறந்தான், இயேசு கிறிஸ்துவின் பிரதிஷ்டை நீங்களும் நானும் மறுபடியும் பிறந்திருக்கிறோம். நமக்கு பிரதிஷ்டை பண்ணினவர் மிகவும் பெரியவர், அன்னால போல அல்ல. உலக ரட்சகர் நம்மை பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறார் அவருக்காக. எதுக்கு தெரியுமா? தமக்கு முன்பாய் அன்பிலே பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமற்றவர்களுமாய் இருக்கும்படிக்கு நீங்களும் நானும் கர்த்தரால் பிரதிஷ்டை பண்ணப்பட்டிருக்கிறோம். மறந்துடாதீங்க, மறந்துடாதீங்க, மறந்தே போயிடாதீங்க. அவருக்கு முன்பாக அன்பிலே பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமற்றவர்களுமாய் இருக்கும்படி உலக தோற்றத்திற்கு முன்பாக கர்த்தர் நம்மை பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறார். நம்மை தெரிந்து கொண்டு பிரதிஷ்டை பண்ணார். சாமுவேல் பால் மறந்த பிள்ளையாய் இருக்கும் பொழுது அன்னாள் அவனை கொண்டு போய் தேவாலயத்தில் விட்டாள். அந்த பிள்ளை கேள்வி கேட்காமல் அந்த தாயின் பிரதிஷ்டைக்கு தன்னை உட்படுத்திக் கொண்டான். இன்னைக்கு சொல்றேன், உங்களுடைய லைஃப்ல ஆண்டவருடைய பிரதிஷ்டைக்கு, உங்கள் எதிர்பார்ப்புக்கு நீங்க மறு கேள்வி கேட்கக்கூடாது. என்ன கேட்டா நீங்க பிரதிஷ்டை பண்ணீங்கன்னு சாமுவேல் தன் தாயை பார்த்து கேள்வி கேட்கல. அந்த பிரதிஷ்டைக்கு தன்னை அர்ப்பணித்திக் கொண்டான், தன்னை உட்படுத்திக் கொண்டான். இன்னைக்கும் ஆண்டவர் உங்களை எதற்காக தெரிந்து கொண்டாரோ அதற்கு உங்களை உட்படுத்திக் கொள்ளுங்க. அதற்கு எதிர்மாறாய் ஒருபோதும் போயிடாதீங்க, உட்படுத்திக் கொள்ளுங்கள். மூன்றாவது, இந்த சாமுவேல் வளர்ந்த சூழ்நிலை, ஏலியின் பிள்ளைகள் சாட்சி இல்லாமல் இருந்தாங்க, அதெல்லாம் காரணம் காட்டல. ஆசாரியனுடைய பிள்ளையே தேவ பக்தி இல்லையே சொல்லல. அவன் பாட்டுக்கு கர்த்தரை பின்பற்றிக் கொண்டிருந்தான், கர்த்தரை பணிந்து கொண்டான். இன்னைக்கு உடைய சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் நீங்கள் ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழணும். உங்க வாழ்க்கை பிரித்தெடுக்கப்பட்டதா இருக்கணும். ஆண்டவருக்காக உங்களுடைய வாழ்க்கை பிரித்தெடுக்கப்பட்டிருக்கணும். மற்றவங்களைப் போலவே வாழ்வதற்காக நம்மை ஆண்டவர் வைக்கல. அப்படி இருந்தால் ஆண்டவருடைய வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற முடியாது. பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை. நாலாவது அன்னாள் தேவ மூன்றாவது அன்னாள் பார்க்கும்போது தேவ சமூகத்திலே அவனுக்கு ஒரு சின்ன சட்டை தைத்துக் கொண்டு வந்தாள். ஆனால் அந்த சட்டை அவன் அதை உடுத்திக் கொண்டிருக்கல, சணநூல் ஏபோத்தை தரித்துக் கொண்டிருந்தான். சாக்ரிஃபிஷியல் லைஃப், தியாகம் இருந்துச்சு அவனுக்குள்ள, ஒரு தியாகம். நான் ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்கிறேன், இந்த சணநூல் ஏபோத்தை நான் தரித்துக் கொண்டு அதில் நான் வாழ்க்கை நடத்துறேன். ஆண்டவர் உங்க வாழ்க்கையை ஆசீர்வதிக்கணும். உங்க வாழ்க்கையிலே அவருடைய வார்த்தை நிறைவேறணும். நான் கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ணணும். சட்டை இருக்கும் ஆனாலும் போட முடியாது. உங்ககிட்ட எல்லாம் இருக்கும் ஆனா எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு இருக்க முடியாது. எல்லாமே இருக்குன்றதுக்காக அதில் அப்படியே ஓட முடியாது. உங்க வாழ்க்கை ஆண்டவருக்காக கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ணணும். கொஞ்சம் தூக்கத்தை, கொஞ்சம் சாப்பாட்டை, கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் பேப்பர், கொஞ்சம் டிவி, கொஞ்சம் அது எல்லாத்தையும் கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ணணும். உங்கள் நேரம், உங்கள் குடும்பம் எல்லாத்தையும் கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ணணும். எல்லாத்தையும் கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ணணும். சாக்ரிஃபைஸ் பண்ணாம எந்த ஒரு பிளஸ்ஸிங் வராது. ஆண்டவர் சொன்னது நடக்காது. அடுத்தது ஐந்தாவதாக, அவன் வளர்ந்து கொண்டிருந்தான். கர்த்தருடைய சன்னிதானத்தில் அவன் வளர்ந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய சன்னிதியில் அவன் வளர்ந்தான். உங்க வாழ்க்கையில ரட்சிக்கப்பட்டதில் இன்னைக்கு வரைக்கும் ஆண்டவர் உங்களை நம்பி ஒரு மேலான காரியத்தை கொடுக்கிற அளவுக்கு நீங்க வளர்ந்திருக்கிறீங்களா? இன்னைக்கு உங்க பிள்ளைகளுக்கு நீங்க எத்தனையோ நல்ல விஷயத்தை வாங்கி வச்சிருக்கலாம், எல்லாத்தையும் நீங்க கொடுக்க மாட்டீங்க. ஏன்னா பிள்ளை வளரலையே, வளரலையே. வளராமல் இருக்கும்பொழுது உங்களை நம்பி எப்படி கொடுக்கிறது? உங்களை அதனால் அதை வச்சுக்க முடியாது. அது உங்களால் வச்சுக்க முடியாது, காப்பாற்ற முடியாது. அதனால தான் ஆண்டவர் நம்பி கொடுக்க மாட்டேங்கிறார். இவங்கிட்ட கொடுத்தா இவன் அதுக்கு மெயின்டைன் பண்ணக்கூடிய அளவுக்கு வளர்ச்சி இல்லையே, அதை ஹேண்டில் பண்ணக்கூடிய வளர்ச்சியில் எப்படி கொடுக்கிறதுன்னு ஆண்டவர் யோசிக்கிறார். வளர்ச்சி வேணும். இதுவரைக்கும் வளராமல் நின்று போயிருந்தீங்கன்னா இன்னையில இருந்து வளர்றதுக்கு பாருங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர பாருங்க. ஆறாவது காரியம், அவன் ஒரு தேவபக்தி இல்லாத ஆசாரியனுக்கு கீழே இருந்தான். அங்கதான் அவனை கர்த்தர் பக்குவப்படுத்தினார். இன்னைக்கு தேவபக்தி இல்லாத சூழ்நிலைகளுக்கு நடுவில் நீங்க இருக்கலாம். தேவபக்தி இல்லாத பெற்றோர், தேவபக்தி இல்லாத கணவன், தேவபக்தி இல்லாத மனைவி, தேவபக்தி இல்லாத சூழ்நிலைகள், தேவபக்தி இல்லாத வேலை ஸ்தலம், அந்த இடத்துல நீங்க இருப்பீங்க. ஆனாலும் முறுமுறுப்பு இல்லாமல் ஆண்டவரையே நீங்க பிடிச்சு கொள்ளுங்க. ஆண்டவரை ஸ்ட்ராங்க பிடிச்சிட்டு அவருடைய காரியத்தை நடத்துகிற வழிகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. அவர் நடத்தி வருகிற பாதைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. முறுமுறுக்காதீங்க, முறுமுறுக்காதீங்க. இவனை நடத்தி வருகிற ஒவ்வொரு வழிகளுக்காய் ஸ்தோத்திரம் என்று சொல்லி மகிழ்ச்சியோடு கர்த்தரை தொடர்ந்து வாங்க. ஆண்டவர் பார்ப்பார், உங்கள் உத்தமத்தை பார்ப்பார். எந்த முறுமுறுப்பும் சலிப்பும் இல்லாமல் அந்த நடுவில் நீங்கள் ஆண்டவருக்காய் நிற்கிறத பார்ப்பார். ஆண்டவர் உங்களை நம்பி உங்களை உயர்த்துவார். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில நீங்க சொல்லியிருக்கிற நல்ல வார்த்தைகள் ஒன்றாயிலும் தரையிலே விழுந்து போகாமல் எல்லாவற்றையும் எங்கள் வாழ்க்கையிலே நிறைவேற்றுவதற்கு நீங்க விருப்பம் உள்ளவராக இருக்கிறீங்க அப்பா. அதற்குரிய ஒரு தகுதியை சாமுவேலை போல நாங்கள் அடையும்படி எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்கள் வாழ்க்கையில ஏன் உங்களுடைய வார்த்தைகள் நிறைவேறவில்லை என்பதை எங்களுக்கு காண்பித்ததற்காக சோத்திரம். அதன் காரணங்களை எங்களுக்கு காண்பித்ததற்காய் சோத்திரம். தகப்பனே, இந்த பாடங்கள் எங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் எங்கள் வாழ்க்கையை மாற்றட்டும், எங்களுக்குள் ஒரு உண்மையான மாறுதலை கொண்டு வரட்டும். இதுவரையிலும் நிறைவேறாமல் போனவைகளை ஒரு பிள்ளைகள் வரும் நாட்களிலே சுதந்திரித்துக் கொள்ள உதவி செய்யுங்க. காத்துக்கொள்ளுங்கப்பா, நடத்துங்க. சகல துதிகன மகிமை யாவற்றையும் எங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவா.